ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம வந்து கைவல்ய நவநீதம் சந்தேகம் தெளிதல் பாடலும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கடந்த வகுப்பில் வந்து 120 பாடல்கள் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ இன்று நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 121 பாடலிருந்து பார்க்கலாம். இப்போ இந்த 121 பாடலில் இருந்து இப்போ 130 பாடல் வரைக்கும் ஒரு 10 பாடல்களில் வந்து இந்த ஆனந்தகத்தை பற்றி குருநாதர் பேச போகிறார். சிஷ்யை வந்து கேள்வி கேட்க போகிறான், எப்படி ஆனந்தம்னா பல விதமான ஆனந்தம் இருக்கு இல்லையா, அது எப்படிப்பட்ட ஆனந்தம், என்ன விதமான ஆனந்தங்கிறதெல்லாம் அவன் கேள்வி கேட்பான். அதையெல்லாம் விளக்கம் கொடுத்து பேச போகிறாரு. அது மாதிரி ஒரு 8 விதமான ஆனந்தங்கள் தான் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதில் முதல்ல வந்து 121 பாடலை இன்னைக்கு படிச்சிடலாம். மானம் சிறந்த குருநாதனே, ஆனந்த வகைகள் எத்தனை எண்ணிலோ, ஞானம் திகழ்ந்த பிரம்மானந்தம், வாசனானந்தம், விடயானந்தம் என்று ஆனந்தம் 3 விதம், 8 வகை என்பர் சிலர், அவ்வைந்தும் இதில் அடக்கம். ஆனந்த வகை சுளக்கேல் மைந்தனே, 8 இது இன்னது இன்னது எனவே. இப்போ இந்த பாடலில் என்ன சொல்றாருன்னா, இந்த 121 பாடலில் சிஷ்யம் ஒரு கேள்வி கேட்குறான், ஐயனே இந்த ஆத்மா ஆனந்த ஸ்வரூபம் சொல்கிறீங்களே இந்த ஆத்மாவை பற்றி, அப்போ அப்படிப்பட்ட அந்த ஆத்மா ஆனந்தமாக இருக்குது அப்படிங்கிறதுல எந்த விதமான ஆனந்தத்தில் இருக்குது, அது எப்படிப்பட்ட ஆனந்தம், அதை பற்றி எல்லாம் கொஞ்சம் எனக்கு விளக்கம் கொடுங்க அப்படின்னு கேள்வி கேட்குறான். அதுதான் அந்த முதல் லைன், மானம் சிறந்த குருநாதனே ஆனந்த வகைகள் எத்தனை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறான். அதுக்கு இவர் சொல்கிறாரு, எண்ணிலோ நிறைய இருக்குப்பா, அப்படிப்பட்ட அந்த ஞானம் வந்து எப்படி இருக்குன்னா பிரம்மானந்தம், வாசன ஆனந்தம், விடயானந்தம் என்று 3 விதமான ஆனந்தங்கள் இருக்குது. ஆனால் மொத்தம் இந்த ஆனந்தங்களை எடுத்துக்கிட்டோம்னா 8 விதமாக இருக்குது, 8 விதமான ஆனந்தங்கள் இருக்குது. இதில் வந்து அந்த 5 வித ஆனந்தமும் இந்த 3 சேர்ந்து மொத்தம் 8 வித ஆனந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி, அப்போ அந்த ஆனந்த வகைகளை பற்றி நான் சொல்ல போகிறேன், அதை ஒவ்வொன்றா கேளுப்பா அப்படின்னு சொல்லி, இந்த அது என்னது என்னதுன்னு சொல்லி நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் 121 பாடலில் அந்த ஆனந்தங்களை பற்றி விளக்கம் கொடுக்க போகிறார். 122 பாடலில் பார்க்கலாம். போகத்தில் வருசுகம் விடய சுகம், நித்திரை போது உள்ளது பிரம்ம சுகமாம், மோகத்து அனந்தலில் சுகம் வாசனை சுகம், முழு பிரியம் ஆன்ம சுகமாம், யோகத்தில் உள்ளது முக்கிய சுகம், உதாசீனமுற்ற சுகம் நிஜ சுகமதாம், ஏகத்தை நோக்கல் அத்வித சுகம், வாக்கியம் எழுந்த சுகம் ஞான சுகமே அப்படின்னு சொல்லி 122 பாடலில் அந்த ஒரு சில சுகங்களை பற்றி விளக்கம் கொடுக்குறாரு. ஆனந்தத்தை எப்படி எப்படி இருக்குங்கிறத இங்கே 122 பாடலில் விளக்கம் கொடுக்குறாரு. அதில் வந்து போகத்தில் ஒரு சுகம் விடய சுகம் அப்படிங்கிறாரு முதல் லைனில். அதாவது இந்த உலக விவகாரங்களில் ஈடுபடுறோம் இல்லையா, அதுதானே இங்கே போகம்ங்கிறது. இப்போது போகி யோகி அப்படின்னு 2 விதமான விஷயங்கள் இருக்குது. இப்போ இறைவனோட 2.5 இணைய ஆசைப்படுறவன் யோகி, இந்த உலக விவகாரங்களில் ஈடுபடுறவன் போகி. அப்போ அந்த அடிப்படையில் இந்த போகத்தில் வரக்கூடிய சுகம் இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் விஷய சுகம்ங்கிறார். விடய சுகம் அப்படின்னாலே விஷய சுகம். அது மாதிரி அடுத்தது நித்திரை போது உள்ளது பிரம்ம சுகமாம் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி நித்திரை போது உள்ளது பிரம்ம சுகம்னு ஏன் சொல்றாருன்னா, இப்போ ஆழ்ந்த உறக்கத்தில் இந்த மனசு என்ன பண்ணுது, எந்த ஒரு புற விருத்திகளும் இல்லாமல் காரணத்தேகத்தில் போய் ஒடுங்கிடுது. அப்படி காரணத்தேகத்தில் போய் ஒடுங்கிய மனசு ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்குது, அதுதான் ஆனந்தமய கோஷம்னு சாஸ்திரம் சொல்லுது. அதாவது அந்த ஆனந்தமய கோஷத்தில் அந்த மனசு என்ன பண்ணுதுன்னா, தன்னை தான் அறிய முடியாத ஒரு அறியாமையில் தான் அங்கே இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் எந்த கவலையும் இல்லாமல் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் ஒரு ஆனந்த நிலையில் அது உறங்கிட்டு இருக்குது அந்த மனசு. அதை தான் வந்து பிரம்ம சுகம் அப்படின்னு இங்கே சுட்டி காட்டுறாரு. ஆனால் இங்கே பிரம்ம சுகம்ங்கிறத வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த தூக்கத்தை வந்து பிரம்ம சுகமாக எடுத்துக்கக்கூடாது, அது ஒரு சாம்பிள் அவ்வளவுதான். அதாவது பிரம்மானந்தம் எப்படி இருக்கும் அப்படின்னா, எந்த ஒரு விருத்தியும் இல்லாமல் ஒரு நிம்மதியான நிலையில் இருக்கும், ஒரு சாந்தி மனநிலையில் இருக்கும், ஒரு அமைதி மனநிலையில் இருக்கும், ஒரு திருப்தி மனநிலையில் இருக்கும் அப்படிங்கிறது தான் பிரம்ம சுகம்னு சொல்றது. அப்போ அந்த பிரம்ம சுகம் எப்படிப்பா இருக்கும் அப்படின்னு யாராவது சந்தேகம் கேட்டாங்கன்னா, நீ நல்லா தூங்குற பார்த்தியா, அந்த தூக்கத்தில் உனக்கு என்ன தெரியுதுன்னு கேட்கும்போது எதுவுமே தெரியல, நிம்மதியாக தூங்குறேன் அப்படின்னு சொல்கிற இல்லையா, அந்த மாதிரி ஒரு சூழல் தான் பிரம்ம சுகம். ஆனால் இந்த தூக்கத்தில் வந்து ஒன்றுமே தெரியலனாலும் பிரம்ம சுகத்தில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அது என்னன்னா, தன்னை நான் யார் என்று அறிந்து கொண்டிருக்கும். அது நான் இருக்கிறேன்ங்கிற என் தன்னுடைய இருப்பை வந்து அது தெரிஞ்சுக்கும். ஆனால் இங்கே உறக்கத்தில் மனசு என்ன பண்ணுதுன்னா அதை கூட தெரிஞ்சுக்க முடியாமல் தூங்குது. அப்போ அந்த நிலையை வந்து ஒரு பிரம்மசுகத்தினுடைய ஒரு சும்மா ஒரு சாம்பிள்னு தான் சொல்லணுமே தவிர அதுவே பிரம்மசுகம்னு சொல்லிட முடியாது. ஆனால் அதோட ஒப்பிடுறார், வேற ஒன்றும் இல்லை, அதுதான் இங்கே சொல்றாரு. போகத்தில் வரும் சுகம் விடய சுகம், நித்திரை போது உள்ளது பிரம்ம சுகமாம், மோகத்து அனந்தலில் சுகம் வாசனை சுகம். இப்போ பிரம்மத்தை வந்து ஆத்மார்த்தமா அனுபவிக்கும் பொழுது உண்டாகின்ற ஒரு உன்னதமான சுகம் இருக்கு பாருங்க, ஒரு சாந்தி, ஒரு அமைதி, ஒரு சந்தோஷமான நிலை. ஆனா அது என்னன்னா தற்காலிகமா வந்து போற சுகமா இருக்கிறதுனால அதை நம்ம முழுமையான பிரம்ம சுகத்தோட ஒப்பிடக்கூடாது. ஆனா பிரம்ம சுகத்துக்கு ஒரு சாம்பிளா எடுத்துக்கணும், அவ்வளவுதான், அந்த மாதிரி சொல்லணும். அப்புறம் அந்த உறக்கத்துல உண்டாகின்ற சுகத்துல வந்து அறிவு வேற பிரகாசிக்கல. ஏன்னா பொதுவா நமக்கு பிரம்மானந்தம் பிரம்ம அனுபவம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா அறிவு பிரகாசிக்கும் போதுதான் உண்மையான பிரம்மானந்தம் நமக்கு தெரியும். ஆனா அங்க ஆழ்ந்த உறக்கத்துல அறியாமை இருக்கிறது, அதனால அதை வந்து நம்ம ஒரு முழுமையான பிரம்ம சுகமா பார்க்க கூடாது, பிரம்ம சுகத்துடைய சாம்பிள்ங்கிறதுல குழப்பம் ஆயிடக்கூடாது. அதே மாதிரி இந்த வாசனா சுகம்னு ஒன்று சொல்றாரு. வாசனை சுகம்ங்கிறது என்னன்னா இப்ப மனம் வந்து புறத்துல நிறைய விஷயங்களை போய் நாடுது பாத்தீங்களா, அது ஏற்கனவே மனம் ஏற்றி வைத்து கொண்ட எண்ணங்களினால உண்டான ஒரு விகல்பம். அதாவது மனம் ஒரு விஷயத்தை ஆசைப்படுது, அதை நிறைவேற்ற துடிக்குது, அதுக்குள்ள சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த நிலை வரும்போது அதை உடனே யூட்டிலைஸ் பண்ண பாக்குது. அப்ப அதை நடைமுறைக்கு கொண்டு வந்து மனசு வந்து ஒரு விஷயத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்து அனுபவம் ஆக்குது பாருங்க, அதுதான் வாசனை சுகம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதுதான் இங்க மூணாவது லைன்ல சொல்றாரு. மோகத்து அனந்தலில் சுகம் வாசனை சுகம், முழு பிரியம் ஆன்ம சுகமாம். இப்போ இந்த வாசனை சுகத்தை வந்து நம்ம இன்னும் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம். எப்படின்னா இப்போ வந்து ஒருத்தர் மருத்துவர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு, ஆனால் அவரால் மருத்துவர் ஆக முடியல, அவருடைய குடும்ப சூழ்நிலை, பொருளாதார பிரச்சனை இதெல்லாம் பார்த்து படித்து அவரால் மருத்துவ தொழில் பண்ண முடியாமல் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு வழக்கறிஞர் தொழிலுக்கு போயிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவருடைய ஆசை வந்து மருத்துவத்துறைக்கு போகணும், ஆனால் முடியல, வழக்கறிஞர் துறைக்கு போயிட்டாரு. அப்புறம் அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய பையனை எப்படியாவது டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த பையனை வந்து டாக்டரா செய்வதற்குண்டான அத்தனை செயல்பாட்டையும் செஞ்சிடுறாரு. அதுதான் வாசனை சுகம்னு சொல்றது. இப்ப தன்னுடைய மனதுல வந்து ஒரு எண்ணம் ஆழமா பதிஞ்சிடுது. ஒன்னு, நானே அதை ஃபுல்ஃபில் பண்ண பாக்குறேன், அதை திருப்திப்படுத்த பாக்குறேன், என்னால முடியலன்னா என்னை சார்ந்தவர்களாவது அதை அனுபவிக்கட்டும் அடையட்டும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு விசய சுகத்தோட அந்த தொடர்பு இருக்கிறதுனால இது வாசனை சுகம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால ஒவ்வொரு சுகத்துக்கும் உண்டான டிஃபரன்ஸை விளக்கிட்டே வராரு. இதை எல்லாமே எதுக்குன்னா மனசுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும், அது வந்து ரொம்ப முக்கியம். சுகம்ங்கிறது அனுபவிக்கிறது எல்லாமே மனசு தான். அந்த மனதனுடைய படிநிலைகளில் வந்து ஒவ்வொரு நிலையில அது எந்த சுகத்தை அனுபவிக்குது அப்படிங்கிறது இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வராரு. அப்புறம் தன் சொரூபமான ஆத்மாவை அது இன்னதுன்னு தெரிஞ்சுக்கொள்ளலான கூட விழிப்பு நிலையில வந்த உடனே அதை நான் இருக்கிறேன் அப்படின்னு உணர்ந்து கொள்ளுது இல்லையா. அப்போ அந்த மாதிரி உணர்ந்து கொள்கின்ற அந்த அறிவு பிரகாசிக்கக்கூடிய நிலையை தான் இங்கே ஆத்ம சுகம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாரு. ஏன்னா இங்க வாசனை சுகம்ங்கிறது மனதனுடைய ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களினாலே அந்த உள்ள பதிவு, நம்ம இடத்துல இருக்கக்கூடிய சம்ஸ்காரம்னு சொல்றோம், வாசனைகள்னு சொல்றோம், அந்த பதிவு நம்ம கிட்ட சித்தத்துல இருக்குது. அந்த சித்தத்துல இருக்கிறது என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வெளிப்படுத்தியே தீருவோம். அப்படி வெளிப்படுத்தி நம்மளால அதை நிறைவேற்ற முடியல அப்படின்னா நம்ம சார்ந்தவர்களுக்காவது அதை நிறைவேறட்டுமேங்கிற எதிர்பார்ப்பு நம்ம இடத்துல கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு மனம் வந்து அப்படியே பரிணமிக்கக்கூடிய படிநிலைகள்ல வரக்கூடிய பிரச்சனைகள் இது. இன்னுமே நம்ம கொஞ்சம் டெப்த்ல போய் பார்த்தோம்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் டெப்த்ல போய் பார்த்தோம்னா, இப்போ அந்த மனதனுடைய பரிணமிக்கக்கூடிய நிலைகள் என்ன பண்ணுதுன்னா ஒரு உடல் கடந்து மறு உடலுக்கெல்லாம் போகுது. அப்படித்தான் இப்போ நம்மளுடைய வாரிசுகள் எல்லாம். இப்போ அப்பாவால் ஒரு விஷயத்தை செய்ய முடியலன்னா மகன் அந்த விஷயத்தை செய்யும்போது அப்பா மகிழ்ச்சி அடையலாரா இல்லையா? அப்படி மகிழ்ச்சி அப்பாவுக்கு எப்படி உண்டாகுது? தன்னுடைய பையன் செஞ்சும்போது தான் செஞ்ச மாதிரியே ஒரு சந்தோஷம் அடைகிறாரு. அதனால தான் இவர் வந்து டாக்டருக்கு படிக்க முடியல, இவர் வக்கீலுக்கு படிச்சுட்டாரு, ஆனால் தன்னுடைய பையனை வந்து டாக்டர் ஆக்கி பார்க்கறதுல ஒரு சந்தோஷம் அடைகிறாரா இல்லையா? அப்போ அது எப்படி இவருக்கு கிடைக்குது? அந்த அனுபவம் எப்படி இவருக்கு உண்டாகுது? பையன் டாக்டர் ஆகிறதுனால இவருக்கு ஒரு சந்தோஷம், தானே அடைஞ்ச மாதிரி ஒரு சந்தோஷம். அப்போ இதெல்லாம் வந்து அப்படியே ஒன்றுக்கு ஒன்று டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. இந்த மனசு என்ன பண்ணுதுன்னா பிரவருத்திக்குள்ளே போய் அப்படியே விரிஞ்சிக்கிட்டே போகுது. இந்த மனசு வந்து ஒரு எல்லையற்ற மனமாக மாறி அது அகண்டமாக விரிஞ்சிக்கிட்டே போகுது. அந்த அடிப்படையில் அது வாரிசுக்குள்ளேயும் போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுது. அப்படி தான் இந்த மனம் வந்து அவ்வளவு ஒரு பிரம்மாண்ட சக்தி படைத்தது. அதனாலதான் இதை வந்து ஒரு மாயைன்னு சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா மாறிக்கொண்டே இருக்கும், அதே சமயம் இதை வந்து கண்டுபிடிக்கவே முடியாது. எந்த இடத்துல நம்மளை சிக்க வச்சிருக்குங்கிறது கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலைப்பாட்டில் தான் இந்த மனசனுடைய பயணம் இருக்கும். அதெல்லாம் இங்க வாசனை சுகத்தோட ஒரு ஒப்பிட்டு சொல்லிட்டு அந்த ஆத்ம சுகம்ங்கிறது என்ன தெரியுமா, நான் இருக்கிறேன் என்கிற என்னுடைய ஸ்புரணம், இப்போ நான் நான் எனக்குள்ள இருக்கிற ஸ்புரணம் இருக்குது இல்லையா, அது எப்பவும் மாறாதது. ஏன்னா அது வந்து என்னோட இயல்பு, அது நான்கிற இது வந்து என்னுடைய சொந்த இயல்பு, என்னுடைய சொரூபம். ஆனா இப்ப நான் இந்த உடல் மேல அபிமானம் வச்சுக்கிட்டு நான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அது வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு நம்ம மாறி கூட போகுது இல்ல. இப்ப நமக்கு உடம்பு வந்து நோய் வாய்ப்படும் பொழுது எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்றோம், அப்ப உடம்பு வேற நான் வேறங்கிற மாதிரி ஆயிடுது இல்ல. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் மாறி மாறி நம்ம சிந்தனை பண்ணுவோம், அது மனசுக்குள்ள ஒரு மாதிரி சிந்தனை பண்ணுவோம், உடல்ல ஒரு மாதிரி சிந்தனை பண்ணுவோம், ஆனா உணர்வு அப்படி மாறாதது என்றும் நிலையானது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த உணர்வு நிலையில இருக்கக்கூடிய அந்த முழு சுகம் தான் நான் இருக்கிறேங்கிற அந்த சொரூப நிஷ்டை, சொரூப சுகம், அதுதான் ஆத்ம சுகம் அப்படின்னு இங்க சொல்றாரு. அப்புறம் அது அடுத்தது முக்கிய சுகம்னு ஒரு விஷயத்த பேசுறாரு இதே பாடல்ல. மோகத்து அனந்தலில் சுகம் வாசனை சுகம், முழு பிரியம் ஆன்ம சுகம், யோகத்தில் உள்ளது முக்கிய சுகம், உதாசீனமுற்ற சுகம் நிஜ சுகம்தான். இப்ப யோகத்தில் உள்ள சுகம் அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப ஒரு யோகம்னால என்ன, இணைதல் தானே. இப்ப இந்த மனசு வந்து அந்த இறைவனோட இரண்டரை இணைய ஆசைப்படுது. அப்ப அந்த நிலைப்பாட்டுக்கு அது தன்னை தூக்கிட்டு போகிறதுக்காக அதுக்குண்டான சில பயிற்சிகளையும் செய்யுது, முயற்சிகளையும் செய்யுது. அப்ப அதனால ஏற்படக்கூடிய ஒரு சுகம் இருக்கு பாருங்க, அதுக்கு பேரு முக்கிய சுகம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த யோக நிலையில வந்து இறைவனோட இரண்டரை கலக்கிறது தான் நம்ம வந்து சக மார்க்கம் அப்படின்னு பார்த்தோம். அதாவது ஒவ்வொரு படிநிலையை கடந்து வந்தோம், அந்த இறைவனோட இரண்டரை கலக்கக்கூடிய அந்த சமமான நிலையில தான், அதுவும் நண்பர்களாக இரண்டு பேரும் இணையக்கூடிய ஒரு மார்க்கம் தான் சக மார்க்கம்னு இங்க புரிஞ்சுக்கணும். அந்த நிலைக்கு வந்து முக்கிய சுகம் அப்படின்னு இங்க சாஸ்திரம் சொல்லுது. அதுல வந்து விருப்பு வெறுப்பற்று எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல பாவித்து அதுல எந்த ஒரு வேறுபாடுகளும் இல்லாம அன்பு செலுத்துற பாருங்க, அதுதான் நிஜ சுகம் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த பாடல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, உதாசீனமுற்ற சுகம் நிஜ சுகமதாம், ஏகத்தை நோக்குதல் அத்வித சுகமாம். உதாசீனமற்ற நிலை, அதாவது விருப்பு வெறுப்பு இல்லாம எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல பாவித்து தன்னுடைய இயல்புல தன்னுடைய சொரூபத்துல நிக்கக்கூடிய அந்த நிலையான சுகம் இருக்கு பாருங்க, அது நிஜ சுகம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறாரு. இந்த நிஜமான சுகத்தை அனுபவிப்பவன் வந்து ஆத்ம சுகத்திலையும் இருப்பான், ஏன்னா அது ரெண்டும் அவனுக்கிட்ட எல்லாம் கலந்துதான் இருக்கும். அப்புறம் ஒன்றேயான பரமாத்மாவை தவிர மற்ற அனைத்து ஜடமான அனாத்மாக்களும் நீக்கி தனக்கு வேறாக இந்த உடலும் உறவுகளும் உலகமும் இருக்கின்றது அப்படிங்கிற அந்த இருமைகளை கடந்து விட்டவன் தான் இங்க அத்வைத சுகத்தை அடையிறான் அப்படிங்கிறார். அத்வைதம்னா இருமைகள் அற்றது. அப்ப யாருக்கு இந்த இருமைகள் அற்ற நிலையில அந்த சுகம் கிடைக்குது அப்படின்னா, ஏக்கத்தை அந்த இறைவனை ஒன்றே ஆகிய பரம்பொருளை தெரிந்து கொண்டு அதற்கு வேறாக இருப்பதெல்லாம் வந்து அதனுடைய பிரதிபிம்பங்கள் தான், இவைகளெல்லாம் ஜடமான அனாத்மாக்கள் தான், அந்த அறிவு இருக்கிறதுனால தான் இதெல்லாம் பிரகாசிக்குது அப்படிங்கிற புரிதலுக்குள்ள வந்த ஒரு சுகம் இருக்கு பாருங்க, அது வந்து அத்வைத சுகம் அப்படின்னு சொல்லி இந்த பல்வேறு சுகங்கள்ல வந்து ஒவ்வொரு விதமா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வராரு. அப்ப இது மாதிரி எட்டு விதமான சுகங்களை வந்து அடைந்து அனுபவித்து வர முடியும்பா அப்படிங்கிறாரு. இப்ப இந்த எட்டு விதமான சுகங்கள் என்னென்னங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். விசய சுகம், பிரம்ம சுகம், அப்புறம் வந்து வாசனை சுகம், ஆத்ம சுகம், முக்கிய சுகம், நிஜ சுகம், அத்வைத சுகம், அப்புறம் ஞான சுகம். இப்ப ஞான சுகம்ங்கிறது என்னன்னா, உபனிஷத்துங்களுடைய மகா வாக்கிய விசாரத்தை உள்வாங்கிக்கிட்டு அந்த தத்துவமசி அப்படிங்கிற அந்த உபதேசம் நமக்கு குருநாதர் மூலமா கிடைக்க பெற்று அகம் பிரம்மாஸ்மி நானே அந்த பிரம்மமாக இருக்கிறேன் அப்படிங்கிற புரிதல் நமக்குள்ள வந்துடுது. அந்த பூர்ணத்தை வைத்து நம்மளால உணர்ந்து கொள்ள முடியுது இல்லையா. அப்படி தன்னை தான் அறிந்து தன்மயமாகக்கூடிய அந்த ஞானம் இருக்கு பாருங்க, அது ஞான சுகம் அப்படின்னு இந்த எட்டு விதமான சுகங்களை இங்க அவரு அறிமுகப்படுத்துறாரு. அதுதான் இங்க பாடல கடைசி லைன்ல சொல்றாரு, ஏக்கத்தை நோக்கல் அத்வித சுகம், வாக்கியம் எழுந்த சுகம் ஞான சுகமே. இப்ப வாக்கியம்னா அந்த மகா வாக்கியம், அந்த மகா வாக்கியம் எழுந்த சுகம் தான் ஞான சுகம் அப்படின்னு சொல்லி இந்த 122வது பாடல்ல ஒரு எட்டு விதமான சுகங்களை வந்து அறிமுகப்படுத்துறாரு. இப்ப அறிமுகப்படுத்திட்டு இப்ப இந்த எட்டு விதமான சுகங்களையும் தனித்தனியா விளக்கம் கொடுக்க போறாரு. அதுதான் இந்த 130வது பாடல் வரைக்கும் தொடரப்போகுது. இப்ப 122ல் இருக்கும், 130 பாடல் வரைக்கும் நம்ம இந்த விசய சுகங்கள்லாம் ஒவ்வொன்றையும் தனித்தனியா பார்க்க போறோம். இப்ப அடுத்தது 123வது பாடல என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். இவ்வாறு உரை செய்யும் சுகபேதங்களின் இயல்பாம் அவை சொல மகனே கேள், ஒவ்வா நனவினில் உழல்வான் இடர்கெட உறங்கும் சயனமது உறும் நேரம், செவ்வா மனம் அகமுகமாகும் அதில் ஒளிர் சித்தின் சுகநிழல் சேரும் கான், அவ்வாறு இவன் உளம் மகிழ்வாம் அனுபவம் அதுதான் விடய சுகானந்தம் அப்படிங்கிறார். அதாவது இவர் என்ன இங்க சொல்றாருன்னா, இது போன்ற பல்வேறு சுகங்கள் இருக்கு, ஏகப்பட்ட சுகம், எட்டு சுகம் பார்த்தோம். அப்ப அதை பத்தி இன்னும் கொஞ்சம் விவரமா சொல்றேன் கேளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இந்த ஜீவன் வந்து விழிப்பு நிலை அனுபவத்துல நனவில பலவிதமான உலக விவகாரங்கள்ல பல்வேறு விசேஷ சுகங்கள்ல ஈடுபட்டு இருக்குது. அப்படி இந்த ஜீவனானது அடைந்த சுக துக்கங்கள் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுது, தன்னுடைய அந்த கரணத்துல பதிச்சு வச்சுக்குது. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்ங்கிற அந்த நிலைப்பாட்டுக்குள்ள தன்னுடைய விசேஷ சுகங்களை சேர்த்து வச்சுக்குது. அப்புறம் தன் ஸ்தூல உடலால் அடைந்த இன்ப துன்பங்கள்னால நிறைய ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிக்குது, ஒரு துக்கத்தையும் அனுபவிக்குது. தினந்தோறும் அப்படிதான் இந்த மனசு வந்து சுக துக்கங்களில் ஈடுபட்டுகிட்டே இருக்குது. அப்போ அதன் வாயிலாக என்ன ஆகுது, ஒரு விதமான சோர்வுக்கு உட்படுது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் வேண்டி தான் அப்படி அது சந்தோஷமா ஒரு ஆக்டிவா இருக்க முடியும். அப்புறம் தானாவே தளர்ந்து போயிடுது, இரவாக அப்படியே ஒரு சோர்வுக்கு வந்துடுது. அப்புறம் தானா தூக்கம் வந்து சூழ ஆரம்பிச்சிடுது மனசுக்கு, ஏன்னா அதுக்கு மேலே அதனால எழுந்துகிட்டு இருக்க முடியல. அப்போ அப்படியே தூங்கி அப்படி தன்னை மறந்து தூங்க போயிடுது. அப்போ மனம் வந்து விழிப்பு நிலையில வைத்து கொண்டிருக்கிற அந்த சுக அனுபவங்களை என்ன பண்ணுது, நிழல் அனுபவங்களாக தன்னை உள்ள கொண்டு போயிடுது. கொண்டு போயிட்டு அதை கனவுலையும் அனுபவிக்குது. இப்போ வெளியே புறத்துலையும் பல புற சுகங்களில் உலக சுகங்களை அனுபவிச்சு முடிச்சிடுது. அப்புறம் மீண்டும் அது என்ன பண்ணுது, அந்த மாதிரி உடலை வச்சு அனுபவிச்ச சுகபோகங்களில் வந்து ஒரு மாதிரி டயர்டாகி அந்த சோர்வுனால தூங்கி போன பிறகு மீண்டும் மனசு என்ன பண்ணுது, அங்கே ஒரு உலகத்தை படைச்சிக்குது. அந்த உறக்கத்துலேயும் ஒரு உலகத்தை படைச்சிக்கிட்டு அங்கே சில சுகபோகங்களை அனுபவிக்குது அந்த உறக்கத்தில். அப்படி அந்த உறக்கத்தில் அனுபவிக்கக்கூடிய சுகமாக இருக்கட்டும், அந்த நனவில் அனுபவிக்கக்கூடிய சுகமாக இருக்கட்டும், அது வந்து வந்து போகின்ற சுகமாக இருக்கக்கூடிய விசய சுகம் அப்படின்னு தெரிஞ்சுக்குப்பா அப்படின்னு இந்த பாடலில் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. இவ்வாறு உரை செய்யும் சுகபேதங்களின் இயல்பாம் அவை சொல்ல மகனே கேள். அப்போ இது மாதிரி நிறைய சுகபேதங்கள் இருக்குப்பா, அதை நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ. ஒவ்வா நனவினில் உழல்வான் இடர்கெட உறங்கும் சயனம் அது உறும் நேரம். செவ்வா மனம் அகமுகமாகும் அதில் ஒளிர் சித்தின் சுகநிழல் சேரும் கான். அவ்வாறு இவன் உளம் மகிழ்வாம் அனுபவம் அதுதான் விடய சுக ஆனந்தம் அப்படிங்கிறார். அப்போ இந்த மாதிரி புறத்தில் வந்து நனவினில் வந்து பல்வேறு காரியங்களை சுகபோகங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த மனசு வந்து ஸ்தூல தேகத்தை அடிப்படையாக வச்சுக்கிட்டு அனுபவிக்குது. அப்போ இந்த ஸ்தூல தேகத்தை அடிப்படையாக வச்சு மனசு அனுபவிச்சு முடிச்ச பிறகு இந்த ஸ்தூல தேகம் ஒரு மாதிரி சோர்வு அடைஞ்சிடுது. அப்போ அந்த சோர்வின் காரணமாக இந்த ஸ்தூல தேகம் என்ன பண்ணுது, தூங்க போகலான்ட்டு முடிவு பண்ணி அப்படியே டயர்டாகி தூங்கிடுது. அப்படி தூங்கும்போது மனசு என்ன பண்ணுது, அங்கேயும் தூங்காம அங்கே ஒரு கனவு உலகத்தை படைச்சிக்குது. கனவு உலகத்தை படைச்சிக்கிட்டு அந்த கனவு உலகத்துல சில காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த மாதிரி நனவு உலகத்திலையும் கனவு உலகத்திலையும் பல்வாறான ஈடுபடுறது தான் இந்த விசேஷ சுகம்ங்கிறத புரிஞ்சுக்குப்பா அப்படிங்கிறத எங்கள் விசேஷ சுகத்துக்கு ஒரு விளக்கத்தை இந்த 123வது பாடலில் கொடுத்துட்றாரு. அடுத்தது 124வது பாடலில், ஈனந்தரு சுக விடயம் திருப்பிட்டு இடறாம் என மனம் அசையாமல் சேனம் தனது குழாயம் தனில் விழு செயல் போல் நித்திரை செறி ஜீவன் தான் அந்தமில் பரனுடன் ஒன்றுவன் ஒரு தனை அல்லது பிற நினையாமல் ஆனந்த மயனுமாவன் சுகம் மிகும் அதுதான் உயர் பிரம்மானந்தம் அப்படிங்கிறார். அதாவது ஒவ்வொரு ஆனந்தத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்றாரு, தனித்தனியா பாடல்கள்லாம் சொல்லிட்டு வர்றாரு. இப்ப இந்த 124வது பாடல் என்ன சொல்றாருன்னா, இப்ப இந்த இழிவான விசய சுகத்தை தருகின்ற அனித்தியமான விஷயங்களை தான் இந்த மனசு போய் போய் மாட்டிக்குது. அப்படி மாட்டும் போதுதான் அதுக்கு என்ன பண்ணுது, திருப்பிட்டி வருது. அது என்ன மாதிரி திருப்பிட்டி, அனுபவம், அனுபவிப்பவன், அனுபவிக்கப்படுகின்ற பொருள் அப்படிங்கிற மூன்று விதமான திருப்பிட்டு நிலைக்குள்ள வந்துதான் இது தனக்கு வேறாக ஒன்றை படைச்சிக்குது, அதில் அனுபவப்படுது. அப்புறம் அந்த அனுபவத்தின் வாயிலாக இன்ப துன்பங்களை அனுபவிக்கின்றது. அதுதான் விசேஷ சுகம். ஏன்னா சுகத்துக்கங்களை மனசு வந்து அனுபவிக்கிறது தான் விசேஷ சுகம். அப்போ அதுக்காக அது என்ன பண்ணுது, தன்னுடைய உடல் இருக்கக்கூடிய கருவி கரணங்களை உபயோகப்படுத்திக்குது. அப்படி உபயோகப்படுத்தி அதன் வாயிலாக இந்த புறத்தில் பலவேறு காரியங்களை செஞ்சு தான் அது என்ன ஆயிடுது, டயர்டாகி நைட்டு தூங்க போயிடுது. அப்படி இருக்கும்போது இப்போ இது எந்த மாதிரி ஒரு உதாரணத்தோடு ஒப்பிடலாம் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு ஆகாயத்தில் இறை தேடி அலைந்து கொண்டிருக்கின்ற ஒரு பறவை இனமான கழுகு இருக்கு பார்த்தீங்களா, அந்த கழுகு வந்து ரொம்ப உயரமாக பறக்கும், மற்ற பறவைகளை விட ரொம்ப அதிக உயரத்தில் பறக்கும். அப்படி அதிக உயரத்தில் பறந்து அதுக்கு இறை தேடி அது அன்ற நாள் பூரா அலைஞ்சி அப்புறம் ஒரு மாதிரி இறை பிடிச்சி சாப்பிட்டுட்டு இரவு நேரத்தில் ஒரு டயர்டாகி வந்து என்ன பண்ணும், தன்னுடைய கூட்டில் திரும்பி வந்து உட்காந்துக்கும். அப்போ அது மாதிரி இந்த மனசு என்ன பண்ணுதுன்னா, காலையில் விடிஞ்சு எழுந்த உடனே மிக உயரத்துக்கு பறக்க ஆரம்பிச்சிடுது. கழுகு மாதிரி அப்படியே அது இஷ்டத்துக்கு பறக்குது. ஏன்னா எங்கே வேணால் சுத்தலாம், எப்படி வேணால் செய்யலாம் அப்படிங்கிறது மனதனுடைய இயல்பு. ஏன்னா மனதுக்கு ஒரு எல்லையே கிடையாது. அதனால் அது என்ன பண்ணும், நினச்ச நேரத்தில் அமெரிக்கா போயிடும், நினச்ச நேரத்தில் அண்டார்டிகா போயிடும், ரெண்டாவது இந்த உலகத்தை கடந்து விண்வெளிக்கு கூட போயிடும், சூரிய சந்திரன்கிட்டலாம் போயிடும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வேகமாக ட்ராவல் பண்ணக்கூடியது தான் இந்த மனசு. அப்போ அந்த மாதிரி எங்கே வேணால் ட்ராவல் பண்ணி எந்த இடத்துக்கு வேணால் போய் அப்படியே அது ஒரு நாள் பூரா சுற்றி ஒரு மாதிரி டயர்டாகி என்ன ஆகிடுது, சோர்வு வந்துடுது அதுக்கு. அப்போ அந்த சோர்வு மூலமாக தான் அது தூக்கத்துக்கே உட்படுது. ஆனா அப்படி தூக்கத்துல உட்படும் போது கூட என்ன ஆகுது, இந்த உடல் டயர்டாகிற ஒரு சூழ்நிலையில அது தூங்க ஆரம்பிச்சிடுது. ஆனா உடல் தான் அப்போ தூங்கிட்டு இருக்கே தவிர இந்த மனசு என்ன பண்ணுது, அங்கேயும் உடனே ஒரு சுறுசுறுப்பாகி வேறொரு உலகத்தை அங்க படைச்சிக்குது. அது ஒரு கனவு உலகம். அப்ப அந்த கனவு உலகத்திலையும் நான் பல்வேறான விஷயங்கள் சுகங்கள்ல ஈடுபட்டுக்கிட்டே இருக்குது. ஆக மொத்தத்தில் அது முடிஞ்ச அளவுக்கு ஓய்வு இல்லாம தான் சுத்த பாக்குது. அப்படி ஓய்வு இல்லாம சுத்தி எதையாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அமைதி மட்டும் எனக்கு வேண்டாங்கிற மாதிரி தான் மனதனுடைய இயல்பாவே இருக்குது. அப்ப இந்த மாதிரி புற அனுபவங்களும் அவஸ்தைகளும் இல்லாம அந்த உறக்கத்துல ஒடுங்கி போகுது. ஆனா அப்படி ஒடுங்கக்கூடிய நிலையில தன்னை தவிர இந்த பருவுடல் உடலை சார்ந்த உறவுகள் அப்படின்னு எதுவுமே தெரியாம இந்த உலகமும் இந்த உலக விவகாரங்களையும் மறந்து அப்படியே தன்னை மறந்து அந்த அனுபவத்துல தூங்குது. பாருங்க, ஒரு தூக்கம் வந்துடுது, ஆள் உறக்கத்துக்கு போயிடுது. ஃபர்ஸ்ட் வந்து புற விஷயங்கள்ல அப்படியே அந்த அனுபவங்கள்ல ஈடுபட்டு இந்த உடலை வச்சுக்கிட்டு பல காரியங்களை செஞ்சுட்டு சோர்வாயி அப்படியே தூங்க போகுது. தூங்கும்போது உடனே தூங்கிடாம கனவு உலகத்தை படைச்சு அங்கேயே சில சுகபோகங்களை அனுபவிக்குது. அதுக்கும் மீறி ஒரு மாதிரி அது டயர்டாகி என்ன ஆயிடுது, அப்பதான் தன்னை மறந்து ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிடுது. அப்படி ஆழ்ந்த உறக்கத்துக்கு அது போய் நல்லா டீப் ஸ்லீப் போய் தூங்கும்போது தான் பிரம்ம சுகம் உண்டாகுது அப்படிங்கிறாரு. ஆனா அந்த பிரம்ம சுகம்ங்கிறது நம்ம எப்படி நினைச்சுக்கணும்னா, ரொம்ப பிரம்மாண்டமான சுகமா நினைச்சுக்க கூடாது. அது வந்து ஒரு சாம்பிளா தான் அதை நினைக்கணும். அதுக்கு பின்னாடி உதாரணம் கொடுப்பாரு, அதையும் நம்ம பார்ப்போம். இப்போ 125வது பாடல பார்த்துட்டு அப்புறம் அந்த இறுதியாக ஒரு உதாரணத்தையும் பார்க்கலாம். இப்போ 125வது பாடல் என்ன சொல்றாருன்னா, தூங்கும் சுகம் அது பிரம்ம சுகம் எனல் சுருதி பொருள் விழி துயில்வோர்கள் தாங்கும் மலரனை நன்றாக சிலர் சம்பாதிப்பதுதான் ஊகம். தீங்கும் நன்மையும் ஆண் பெண் முறைமையும் தெரியாது அமளிசை பொழுதே போல் அங்கு உள்வெளிகளும் அறியா அனுபவம் அதனால் அது பிரம்மானந்தம் அப்படிங்கிறார். ஏன்னா இப்போ பிரம்ம சுகம்ங்கிறது வந்து நம்ம இந்த உறக்கத்தோட ஒப்பிட்டு சொல்றதுனால நீங்க ஒரே அடியா வந்து ஓ இதுதான் அந்த பிரம்மத்துடைய சுகமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனுக்கு ஆயிடக்கூடாதுங்கிறதுனால இங்க மீண்டும் அதை கொஞ்சம் பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்றாரு. 125வது பாடல சொல்றாரு, இப்ப தூங்கும் போது ஒரு சுகம் இருக்குது இல்லையா, அத பிரம்ம சுகம்னு வேத பிரமாணம் சொன்னா கூட அது ஏன் பிரம்ம சுகம்னு அந்த வேத பிரமாணம் சொல்லுதுன்னா, அதர்வண வேதத்துல கைவல்ய உபநிஷத்துல இந்த ஆழ்ந்த உறக்கத்தை வந்து ஒரு பிரம்ம சுகத்தோட ஒப்பிடுது சாஸ்திரம். அப்படி ஒப்பிட்டு சொல்றதுனால நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், பிரம்ம சுகம்ங்கிறது இந்த உறக்கம் தான் போல் இருக்கு, அப்ப நல்லா தூங்குனா நமக்கு பிரம்ம சுகம் வந்துடும் போல் இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா அப்படி நம்ம நினைச்சுக்க கூடாது. ஏன்னா பிரம்ம சுகம்ங்கிறது வந்து மனமற்ற நிலை தான் இருக்குது. புத்தி மனமெல்லாம் வேலை செய்யாம அங்க அறிவு பிரகாசிக்கக்கூடிய ஒரு நிலை தான் உண்மையான பிரம்ம சுகம். ஆனா இங்க மனமும் புத்தியும் வேலை செய்யாம அறியாமை நிறைந்திருக்கிறது. இந்த உறக்கத்துல என்ன பிரச்சனைனா, மனமும் புத்தியும் இல்லதான், ஆனா அறிவு பிரகாசிக்க மாட்டேங்குது. ஏன்னா இது போய் ஒடுங்கிடுது, காரண தேகத்துல போய் இந்த மனசு ஒடுங்கிட்டதுனால அங்க அறிவு பிரகாசிக்க முடியாம போயிடுது. அப்ப அதனால இந்த சுகம்ங்கிறது வந்து ஒரு சாம்பிளா தான் பார்க்கணுங்கிறத திருப்பி திருப்பி அவர் வலியுறுத்திக்கிட்டே வராரு. அது எப்படின்னா, இந்த தூக்கத்துக்கு ஏன் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோங்கிறதே அவர் சொல்றாரு. பாருங்க என்ன சொல்றாருன்னா, சுருதி பொருள் விழி துயில்வோர்கள் தாங்கும் மலரனை நன்றாக சிலர் சம்பாதிப்பதுதான் ஊகம். பொதுவா ஒருத்த உறங்கணும்னா என்ன பண்றான், நல்லா ஒரு தலையணை மெத்த எல்லாம் வாங்கி போட்டு நல்லா சொகுசு தரக்கூடிய ஒரு படுக்கையை தயார் பண்ணி அதில் தான் போய் படுக்கிறான். தூங்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டே தூங்குறதில்ல, இல்லை எப்படி வேணால் தூங்குறதில்ல. அந்த தூக்கத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான். நல்லா சொகுசாக தூங்கணும், நல்லா நிம்மதியாக தூங்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு உண்டான ஒரு பஞ்சனை ரெடி பண்ணி அதில் ஒரு தலகாணி போட்டு நல்லா ஆனந்தமாக தூங்குறான். ஏன்னா அதில் ஒரு சுகம் இருக்குதுன்னு அவன் புரிஞ்சு வச்சிருக்கான். தூக்கத்தில் ஒரு ஆனந்தம் இருக்குது, ஒரு சுகம் இருக்குது அப்படிங்கிறது அவனுக்கு புரியறதுனால தான் அந்த தூக்கத்தை விரும்புகிறான். ஏன்னா எல்லாருமே தூக்கத்தை விரும்புகிறோம் இல்லையா. ஏன்னா என்னதான் விடிய விடிய வேலை செஞ்சாலும் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே நம்மள அறியாமே தூக்கம் கண்ணை சொக்க ஆரம்பிச்சிடுது இல்லையா. அப்போ அந்த நிலை வந்து இயல்பாகவே நமக்குள்ளே உண்டாகிறது. காரணம் என்னன்னா, அந்த சோர்வு மிகுதியால் அந்த மாதிரி உண்டாயிடுது. அப்படி ஆழ்ந்த உறக்கத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், நல்லது கெட்டது தெரியல, அப்புறம் நான் வந்து ஆனா பெண்ணான்னு கூட தெரியாமல் அந்த பாலின பேதம் கூட தெரியாமல் நம்ம நல்லா டீப்பாக தூங்குறோம். அப்புறம் இந்த உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் நடந்துகிட்டு இருக்குது, எவ்வளவோ அமளி துமளி நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் நம்ம அதெல்லாம் எதை பற்றியும் கவலைப்படுறதில்லை. ஏன்னா இன்னைக்கு தான் நிறைய இரவு நேரங்கள்லேயும் வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு நகரங்கள்லாம். ஆனால் தூங்குறவனுக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியாமல் ஆழ்ந்த உறக்கத்தில் தன்னை அறியாமல் தூங்குறான். அப்போ அது பகல் பொழுதா இரவு பொழுதான்னு கூட அவனுக்கு தெரியாது. கால தேசங்களும் தெரியல. நான் உள்ள இருக்கேனா வெளியிருக்கிறான் அப்படிங்கிற தேசம் கூட தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஆழ்ந்த உறக்கத்தில் அந்த அறியாமை நிலை அனுபவத்தை பிரம்ம சுகம் அப்படின்னு புரிஞ்சுக்கணுங்கிறது ஒரு சாம்பிளாக எடுத்துக்கணும்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த பிரம்ம சுகத்தை வந்து நம்ம ஆத்மாவோட அதாவது உண்மையான அந்த பிரம்மானந்தத்தோட கம்பேர் பண்ணிக்க கூடாது, கம்பேர் பண்ணவே முடியாது. இது ஒரு சாம்பிள், ஒரு டேஸ்ட் பார்க்குற மாதிரி தான் இப்படின்னு இதில் விளக்கம் கொடுக்குறாரு. அதுக்கு என்ன மாதிரி விளக்கம் கொடுக்குறாரு அப்படின்னா, இப்ப இந்த ஆழ்ந்த உறக்கத்துல வந்து ஜீவன் என்ன பண்றான், தன்னுடைய கருவி கரணங்கள் எதுவும் இல்லாத அறியாமையில மூழ்கி இருக்கிறான். அப்போ அவனுக்கு என்னன்னா அந்த மாயையோட சம்பந்தப்பட்டிருக்கிறான். அப்புறம் அங்கே கர்ம பலனை உண்டாக்கக்கூடிய விழிப்புணர்வு அனுபவத்துக்கு திருப்பி வரான். ஏன்னா அந்த ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து திருப்பி விழிச்சு எழுந்துக்கிறான். அப்படி விழிச்சு எழுந்தான்னா அவனுக்கு என்ன ஆகுது, அந்த பிரம்மசுகத்தினுடைய முழுமையான விஷயங்கள்லிருந்து விடுபட்டு திருப்பி இந்த உலக விஷயங்களுக்குள்ள ஈடுபட ஆரம்பிச்சிடறான். அப்போ இந்த மாதிரி ஒரு வந்து வந்து போகக்கூடிய சுகமாக தான் அந்த ஆழ்ந்த உறக்க சுகம் இருக்குது. ஏன்னா அது நிரந்தர சுகமாக இல்லை. இப்போ பிரம்ம சுகம்ங்கிறது ஒரு நிரந்தரமான சுகம். ஆனால் இங்கே வந்து நம்ம உறக்கத்தில் அடையக்கூடிய சுகம் வந்து ஒரு தற்காலிக சுகம். அப்போ அதனால் அது ஒரு சாம்பிளாக எடுத்துக்கணும், அதை வந்து டைரெக்டாக அந்த பிரம்மா சுகத்தோட கம்பேர் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை வந்து ஒரு உதாரணத்தை கொடுக்குறாரு. ஒரு உதாரணத்தை நம்மளே அந்த இடத்துல உண்டாக்கிக்கணும். எப்படின்னா, இப்போ வந்து ஒரு மலை போல் சர்க்கரை கொட்டி வச்சுருக்காங்க. மூட்டை மூட்டையாக சர்க்கரையை வந்து ஒரு மலை போல் கொட்டி வச்சுருக்காங்க. அப்படி கொட்டி வச்சுருக்கிற அந்த மலை போல் இருக்கக்கூடிய சர்க்கரை இதில் வந்து ஒரு எறும்பு வருது. ஒரே ஒரு எறும்பு வந்து அத்தனை பெரிய சர்க்கரை மூட்டையில் ஒரே ஒரு சர்க்கரை துகளை தன்னுடைய கையில எடுத்து அந்த ஒரு சர்க்கரை துகளுடைய ஒரு பகுதி அப்படி நாக்குல நக்கி பாக்குது, அதனுடைய நாக்குல. அப்ப உடனே அந்த சர்க்கரை துகளே பாத்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாத சின்னதா இருக்கும். அதை எடுத்து ஒரு எறும்பு நாக்குல நக்கி பாக்குதும் போது அது எப்படி இருக்கும் ஒரு டேஸ்ட், அதுக்கு அந்த டேஸ்ட் மாதிரிதான் இந்த உறக்கத்துல இருக்கக்கூடிய சுகம் அப்படிங்கிறாரு. ஏன்னா மலை போல இருக்கக்கூடிய அந்த சர்க்கரைய மூட்டையில ஏகப்பட்ட சர்க்கரை இருக்குது, அத்தனையும் சாப்பிட முடியுமா அந்த எறும்புனாலன்னா? சாத்தியமே ஆகாது. சரி, அதில் ஒரு சக்கரை துகளையாவது முழுசாக சாப்பிடுமானா? அது கூட முடியாது. அதனால் சும்மா அந்த ஒரு சக்கரை துகளில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை நக்கி பார்க்கறது அதனால் முடியும் அந்த இரும்புனால. அப்போ அந்த மாதிரி அந்த பிரம்ம சுகம்ங்கிறது எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும், எப்படிப்பட்ட ஒரு சுகம், அதில் ஒரு பகுதியை இந்த சக்கரை துகளுடைய ஒரு பகுதியை ஒரு பருக்கையை நக்கி பார்க்குற மாதிரி தான் நமக்கு இந்த உறக்கத்தில் வரக்கூடிய சுகம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எப்படின்னு கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்க. ஒரு எக்ஸாம்பிளாக இதை எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். அதாவது ஒரு சர்க்கரையில் இருக்கக்கூடிய ஒரு மூட்டைக்கணக்கான சர்க்கரையில் ஒரே ஒரு சக்கரை துகளை எறும்பு நக்கி பார்த்து அடையக்கூடிய சுகம் எப்படியோ அப்படிப்பட்ட சுகம் தான் நம்ம இந்த உறக்கத்தில் அடையக்கூடிய சுகம் அப்படிங்கும்போது, அப்போ அந்த உண்மையான பிரம்ம சுகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு விளக்கமே கொடுக்க முடியாது. அப்படிப்பட்டது தான் பிரம்மாண்டமோ பிரம்ம சுகம். அப்போ அதை வந்து வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அது அவரவருடைய சுய அனுபவம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்படித்தான் அதனுடைய நிலைப்பாடு. அதை மேலும் விளக்கம் கொடுக்க போறாரு. சிஷ்யனும் சில கேள்விகள் கேட்பான். அது 126வது பாடலில் என்ன கேட்குறான்னா, உதவும் புவியினில் ஒருவன் அனுபவம் ஒருவன் மனதினில் உதியாதே, மதியும் கெடுகிற துயில் கொண்டு ஆனந்தமயனன்றோ சுகமுறுகின்றான். இது விஞ்ஞானமயனாம் சிந்தையில் நினைவாய் வந்திடல் அழகன்றே, சுதைவின்னோர் புகழ்குருவே நீர் இது சொல்வீர் சகலமும் வல்லீரே. இப்போ இந்த கடைசி லைனில் என்ன சொல்கிறான்னா, சுதை விண்ணோர் புகழ் குருவே நீர் இது சொல்வீர் சகலமும் வல்லீரே. அப்படின்னா இந்த விண்ணோர்களான தேவர்களால் போற்றப்படுகின்ற குருநாதனே, நீங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்றீர்கள், எல்லாற்றையும் சொல்லக்கூடிய தகுதி உடையவராக இருக்கின்றீர்கள். அப்படிப்பட்ட நீங்கள் வந்து எனக்கு இந்த பூ உலகில் ஒருவனுடைய அனுபவம், அவன் மனதுக்கு உண்டாகின்ற அனுபவம் வந்து இன்னொருத்தருடைய மனதுக்கும் உண்டாகதில்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபட்ட அனுபவங்களை தான் அடைகிறான். அப்போ அது நமக்கு நல்லாவே தெரியுது. அதுதான் இங்கே சொல்கிறான், உதவும் புவியினில் ஒருவன் அனுபவம் ஒருவன் மனதினில் உதியாதே, மதியம் கெடுகிற துயில் கொண்டு ஆனந்தமயன் என்றோ சுகமுறுகின்றான். அப்போ அந்த ஆழ்ந்த உறக்கத்துக்கு அவன் போகும்போது அங்க மனமும் வேலை செய்யறதில்ல, மதியும் வேலை செய்யறதில்ல, புத்தியும் வேலை செய்யறதில்ல. மனம் புத்தி ரெண்டுமே அங்க இல்லாம ஒடுங்கி போய் அங்க ஆனந்தமய கோஷத்துலதான் அவன் சுகமுறுகின்றான். அந்த ஆனந்தமய கோஷத்துல ஆழ்ந்த உறக்கத்துல ஒரு சுகத்தை அடைகிறான். இது விஞ்ஞானமயனாம் சிந்தையில் நினைவாய் வந்துடல் அழகன்றே. அப்படி இருக்கும்போது அந்த பஞ்ச கோஷங்களில் இருக்கக்கூடிய மனோமய கோஷமும் விஞ்ஞானமய கோஷமாகிய இந்த மனமும் புத்தியும் உறக்கத்தில் போயிடுது. அப்புறம் இன்னொரு கோஷமான ஆனந்தமய கோஷத்தை அனுபவமாக்குது. ஆனால் இதில் புத்திங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே அது விழிப்பு நிலையில் வருது பார்த்தீங்களா, விஞ்ஞானமய கோஷத்துக்குள்ளே. அப்போ அது எப்படி உரைக்குது புத்திக்கு? ஏன்னா இது வந்து ஆழ்ந்த உறக்கத்தில் நடக்கக்கூடிய ஒரு அனுபவம், நான் நல்லா தூங்கினேன்னு சொல்லி விழிப்பு நிலையில் சொல்ல முடியுது இல்லையா? அது எப்படி சொல்ல முடியுது? விஞ்ஞானமய கோஷத்துக்கு அது எப்படி கனெக்ட் ஆகுது? அது சாத்தியம் இல்லை இல்லையா? அப்படி அறிவது எப்போது சாத்தியமே இல்லையே, அது கொஞ்சம் விளக்குங்க அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் கேள்வி கேட்குறான். இந்த பாடல் என்ன கேள்வி கேட்குறான்னா, இது விஞ்ஞானமயனாம் சிந்தையில் நினைவாய் வந்திடல் அழகன்றே, சுதைவின்னோர் புகழ் குருவே நீர் இது சொல்வீர் சகலமும் வல்லீரே. அது எப்படின்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க குருநாதா, விண்ணவர்கள் தேவர்கள் போற்றுகின்ற குருநாதனே அதை எனக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்துங்கள் அப்படின்னு சொல்லி இந்த 126வது பாடலில் ஒரு கேள்வியை முன்வைக்கிறான். அதற்கு குரு வந்து 27வது பாடல்ல விளக்கம் கொடுக்கிறார். அது என்ன சொல்றாருன்னா, நெய்யும் வெண்ணையும் இருப்பேர்களும் அறி நினைவில் பிரிவு அறிவினில் இல்லை. செய்யும் நனவினில் இருக்கும் மனதோடு சேரும் சின்மய விஞ்ஞானன் நையும் துயர் மனம் நழுவும் பொழுது உணர் ஞான சுகம் உணும் ஆனந்தன் பெய்யும் துளிகளும் நீரும் குளமோடு பாகும் போலிவர் பிரிவன்றே. இங்க என்ன சொல்றாருன்னா, நெய்யும் வெண்ணையும் இருப்பேர்களும் அறி நினைவில் பிரிவு அறிவினில் இல்லை அப்படிங்கிறாரு. இப்ப உதாரணமா நம்ம நெய் வெண்ணெய் அப்படின்னு ரெண்டு விஷயங்களை நம்ம பெயர்களால பிரிச்சு வச்சுட்டு இருக்கிறோம். ஒண்ணு வெண்ணெய் ஒண்ணு நெய்ன்னு சொல்றோம். அது எப்படி மனதினால் ஏற்பட்ட பிரிவு. இப்ப நெய் வெண்ணெய்ங்கிறது பெயர்னால ஒரு விஷயத்தை சூட்டிக்கிட்டு இது வந்து நெய்யப்பா இது வெண்ணெய் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம். ஆனா அறிவால விசாரிச்சு பாத்தீங்கன்னா உண்மையிலே நெய் வேறையா வெண்ணெய் வேறையா அப்படின்னு நீங்க அறிவினால விசாரிச்சு பாத்தீங்கன்னா கிடையாது. உருக்கிய வெண்ணெய் தான் நெய்யாக மாறுது. அப்ப நெய்யும் வெண்ணையும் வேறு வேறு இல்லை. ஆனா அந்த ப்ராசஸிங் மெத்தடில் அந்த நெய்யை உருக்குறதுக்கு முன்னாடி அது வெண்ணெயா இருக்கிறதுனால நாம என்ன நினைச்சுக்கிறோம், அதுக்கு தனியா ஒரு பேரை கொடுத்துக்கிறோம் வெண்ணெய் அப்படின்ட்டு. உருக்குன பிறகு அதுக்கு நெய்யின்னு ஒரு பேரை கொடுத்துக்கிறோம். ஆனா அது வெண்ணெயா இருந்தாலும் நெய்யா இருந்தாலும் அது ஒண்ணுதான். ஆனா பெயரை வந்து நம்ம என்ன பண்றோம், ரெண்டு விதமா பிரிச்சு வச்சுக்கிட்டு அதுல பிரிவுகள் உண்டாக்கிக்கின்றோம். அந்த பிரிவு எதுல உண்டாகுது, நம்மளால் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களாக மனதில் தான் உண்டாகுறது. அப்ப இந்த பிரிவு மனசுல தான் இருக்குது, அதை அறிய முடிகிறது இல்லையா நம்மளால. அது மாதிரி விழிப்பு நிலை அனுபவத்துல பல்வேறு எண்ணங்களால் செயல் செய்ய தூண்டுகின்ற அந்த கரண விருத்தியா இருக்குதுல்ல இந்த மனசு, மனோமய கோசம். அது அறியாமையின் அடர்த்தி காரணமாக என்ன பண்ணுதுன்னா விஞ்ஞானமயமான கோஷம், விஞ்ஞானமய கோஷமான புத்தியுடன் சேர்ந்து விபரீத புத்தியாக மாறுகின்ற காரணத்தினாலதான் ஆனந்தமய கோஷத்தின் ஆனந்தத்தை அனுபவிக்க முடியாமல் நழுவி விடுகின்றது அப்படிங்கிறது. ஏன்னா இப்ப ஆழ்ந்த உறக்கத்துல மனமும் இல்லை புத்தியும் இல்லை, அப்போ வந்து ஆனந்தமய கோஷம் அங்கே ஆக்டிவேட் ஆகி ஒரு ஆனந்தத்தை மனசு அனுபவிக்குது, ஒரு சுகத்தை அனுபவிக்குது, நல்லா தூங்கினேன்னு சொல்ல முடியுது. ஆனா விழிப்பு நிலைக்கு வரும்போது அந்த ஆனந்தம் நமக்கு கிடைக்கல. தூங்கி எழுந்த உடனே கொஞ்ச நேரம் இருக்குது, ஆனா திருப்பி அது என்ன ஆகுது, களைஞ்சி போய் உலக விவகாரத்துக்குள்ள நம்ம வந்துடுறோம். ஏன் உலக விவகாரத்துக்குள்ள வந்துடுறோம்னா மனசு என்ன பண்றது, திருப்பியும் புறத்துல விசய சுகத்தை நாட ஆரம்பிச்சிடுது. அப்ப இந்த புத்தியும் என்ன பண்ணுது, விபரீத புத்தியாக மாறி விடுகின்றது. ஏன்னா அந்த விசய சுகங்கள்ல ஈர்க்கப்பட்டு அது தன்னுடைய இயல்பை இழந்துடுது. இழந்து என்ன பண்ணுது, விபரீத புத்தியா மாறின காரணத்தினால ஆனந்தமய கோஷத்தினுடைய அனுபவத்தை இழந்து விடுகின்றது. அப்போ இந்த மனமும் புத்தியும் ஆழ்ந்த உறக்கத்துல பிரிவு இல்லாம ஒன்றாக லயமாகி இருக்கும்போதுதான், அங்க வேறுபாடுகள் இல்லாம ரெண்டு ஒன்றாக இருக்கும் பொழுதுதான் அந்த ஆத்மாவின் இயல்பான ஆனந்தம் மட்டும் வெளிப்படுவதை அங்க அனுபவமாக்க முடியுது. அப்ப இங்க மனம் புத்திங்கிறது வந்து பிரிக்க கூடாது, பிரிவினை இல்லாம அது ஏக்கமாக மாறணும். இப்ப நாமளே என்ன பண்ணிட்டு இருக்கோம், புறத்துல வந்து இப்ப நம்ம மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அப்படிங்கறதெல்லாம் ஒரு புரிதலுக்காக விளக்கம் கொடுத்துக்கிட்டே வரோம். ஆனா ரொம்ப டெப்த்ல போன பிறகு நம்ம என்ன சொல்றோம், இங்க அறிவுங்கிற ஒரு விஷயமே அந்த பேரறிவாக இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய ஒரு பிரம்மாண்ட சக்தி இந்த உடல்ல சின்ன லெவல்ல பிரகாசிக்கிறதுனாலதான் நமக்கு வந்து மனசாக வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா இந்த மனம்ங்கிறது அறிவுக்கு வேறாக இல்லை, அந்த அறிவு இருக்கிறதுனால தான் இந்த மனசே இருக்குது. அப்ப அதனால ஒரு சிறு சாம்பிளை வச்சுக்கிட்டு நம்ம அந்த பேரறிவோட நம்மள கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா இதனுடைய சக்தி ஒரு எல்லைக்கு உட்பட்டதாக இருக்கிறது, அந்த பேரறிவு ஒரு எல்லைக்கு அப்பாற்பட்டு இருக்கிறது, அது இன்ஃபினிட்டியா இருக்கு. ஆனா இங்க நாம என்ன பண்றோம்னா ஒரு பவுண்டரியை கிரியேட் பண்ணிக்கிறோம். ஏன் பவுண்டரி நம்ம கிரியேட் பண்றோம் அப்படின்னா, அந்த அறிவு பிரகாசம் இந்த உடலுக்குள்ள பிரகாசிக்கின்ற பொழுது பேரறிவு வந்து இந்த உபாதியை, இந்த உடல் என்ற உபாதியை வைத்துக் கொண்டு பிரகாசிக்கின்ற பொழுது இங்க என்ன பண்ணுது, இந்த இருமைகளை உண்டாக்கிக்குது மனசு. அப்ப இது வந்து இது வேறு அது வேறு அப்படிங்கிற நிறைய துவைத பேதங்களை உண்டாக்கிக்கிட்டு நிறைய நாம ரூபங்களை சூட்டிக்கிட்டு அந்த விபரீத புத்தியாக மாறி விடுறதுனாலதான் அந்த ரியல் இந்த அறிவினுடைய சோர்ஸ்க்குள்ள நம்ம போக முடிகிறது இல்லை, சொரூபத்துக்குள்ள நம்மளால போக முடிகிறது இல்லை அப்படிங்கிறது இங்க அவர் புரிய வைக்க முயற்சி பண்றாரு. அப்ப இப்போ அந்த நிலைப்பாட்டை அதை புரிஞ்சுக்கணும், அந்த மனமும் புத்தியும் ஆழ்ந்த உறக்கத்துல பிரிவுகள் இல்லாம ஒன்று சேர்ந்து லயமாக இருக்கு பாத்தீங்களா, அந்த நிலையில தான் அங்க ஆனந்தம் உணர முடியுது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு, எப்படி கொடுக்குறாருன்னா, பெய்கின்ற மழை துளிகளும் அதனால் உண்டாகின்ற நீரும் வேற வேறையா இல்லையல்ல. ஏன்னா பார்க்கும்போது மழை பெய்ய ஆரம்பிச்ச உடனே ஒரு துளி துளியா தான் விழுது மழை துளி, ஆனா அந்த மழை துளி நிறைய விழுந்த உடனே கீழே வந்து ஒரு நீரோட்டம் ஆரம்பிச்சிடுது. அப்போ துளி மாதிரி தெரிஞ்ச இது வந்து இப்ப நீரா மாறிடுது. அப்ப இங்க துளியே அப்படிங்கிற ஒரு பேரை வைக்கிறதும் வெள்ள நீர் அப்படின்னு ஒரு பேரை வைக்கிறதும் எது, இதே மனசு தான். இருமைகளால அந்த நீரை வந்து ரெண்டா பிரிச்சுக்குது, மேல இருந்து சொட்டு சொட்டா விழுந்து அது துளி, கீழே வந்து அப்படியே ஓடுனா அது ஓட்டம் நீரோட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம பெயர்னால பிரிச்சு வச்சுக்கிறோம். அதனால அந்த மாதிரி இரு பிரிவினை ஏற்படுது. அதே மாதிரி ஒரு வெள்ளம் இருக்குது, இப்ப அந்த வெள்ளத்தை உருக்குனா அங்க ஒரு பாகு உண்டாகுது. இப்ப அந்த வெள்ளமும் பாகும் வேற வேறையா? கிடையாது, அதே வெள்ளம் தான், ஆனா உருகும் போது அங்க பாகா மாறிடுது. இப்ப பாகா மாறிட்டதுக்காக நம்ம என்ன பண்றோம், அதுக்கு ஒரு பேரு பாகுன்னு வைக்கிறோம். அந்த பாகு உருகுறதுக்கு முன்னாடி உருண்டையா இருக்கும்போது அது உருண்டை வெள்ளம்னு ஒரு பேர் வைக்கிறோம். அப்ப நம்ம நாமங்கள் தான் மாத்தி மாத்தி சூட்டிக்கிறோம், அந்த செயல் என்னமோ அந்த உருவம் என்னமோ ஒண்ணுதான். அப்ப இது மாதிரி இறைவனுக்கும் நம்ம என்ன பண்றோம், பல்வேறு பேதமைகளை உண்டாக்கிக்கிட்டு பலவாறாக பிரிச்சு வச்சுக்கிறோம். அதனாலதான் நமக்கு அந்த அறிவு பிரகாசிக்க முடியாம, ஒன்றே ஆகிய அறிவு வந்து வெளிப்பட முடியாம சிக்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது இங்க சொல்ல வர்றாரு. இதெல்லாம் மனதினுடைய அறியாமையின் காரணமாக வேறுபடுத்தி கொண்டு பிரிவுகளாக நமக்கு தெரிகின்றது. அதனால உண்மையில் இவைகள் வந்து பிரிவுகளே கிடையாது. ஏன்னா மலை துளியும் மலை நீரும் ஒன்றுதான், வெள்ளமும் வெள்ளப்பாகவும் ஒன்றுதான். அது நம்ம புரியாம மனசு என்ன பண்ணுது, எல்லாத்தையும் பிரிச்சு வச்சுக்கிட்டு பலவாறாக கற்பனை பண்ணிக்கிட்டு கருத்து வேறுபாடுகள்ல ஆத்மாவிலிருந்து அந்த அறிவிலிருந்து தன்னை பிரிச்சு அந்த பிரிவுகளுக்கு உட்பட்டு விடுகின்றதுங்கிறதா இந்த பாடல்ல அவரு சுட்டி காட்டுறாரு. பாருங்க, சேரும் சின்மய விஞ்ஞானன் நையும் துயர் மனம் நழுவும் பொழுது உணர் ஞான சுகம் உணும் ஆனந்தன் பெய்யும் துளிகளும் நீரும் குளமுடு பாகும் போலிவர் பிரிவென்றே. அப்ப எப்படி ஒரு நீர் துளியும் நீரும் ஒன்றாக இருக்கின்றதோ, அந்த வெள்ளமும் பாகும் ஒன்றாக இருக்கின்றதோ, அதுல எப்படி பிரிவில்லையோ அது போல இங்க மனம் புத்தி சித்தம் என்ற விஷயங்களிலும் பிரிவு கிடையாதுப்பா. அதனால நீ என்ன கேள்வி கேட்ட, ஆழ்ந்த உறக்கத்துல ஆனந்தமய கோஷத்துல அனுபவமாக்கி கொண்டிருந்த அந்த நான் இருக்கிறேன்ங்கிற அந்த இருப்பு நிலை வந்து விழிப்பு நிலைக்கு வந்த பிறகு ஏன் தெரியுதுன்னு கேள்வி கேட்ட. அப்ப விழிப்பு நிலையில விஞ்ஞானமய கோஷம் வேலை செய்யும் போது எப்படி அது வெளிப்பட்டுச்சு? அந்த ஆழ்ந்த உறக்கத்துல அது மனமும் புத்தியும் ஒடுங்கி இருந்தாலும் கூட அங்க அறிவு தான் இருந்துகிட்டு இருக்குது. அப்ப அந்த அறிவு தான் தன்னை நான் நன்றாக உறங்குகின்றேன்னு சொல்ல முடியும். அப்ப அந்த அறிவு எப்பவுமே எங்கும் இல்லாம போறதே கிடையாது, அது எப்பொழுதும் இருக்கின்ற ஒரு வஸ்து. அப்ப அது எப்பவும் இருக்கிறது, எங்கும் இருக்கிறது, அது எல்லை இல்லாமல் இருக்கின்றது. அது ஆழ்ந்த உறக்கத்துக்கு போனதும் உறக்கத்திலிருந்து விழிப்புக்கு வந்ததும் எது? மனம்தான். அப்ப இங்க உறக்கம் விழிப்புங்கிற அந்த அனுபவங்களை உண்டாக்குகின்ற மனம் வந்து அறியாமையில் இருப்பதினாலே அந்த அறிவை அறிய முடியாமல் இருக்கின்றது. அது எப்பொழுது தன்னை அறிந்து கொள்கின்றதோ அப்ப அது அறிவாகவே மாறிவிடுகின்றது அப்படிங்கிறதா இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயமாக பார்க்கணும். ஏன்னா இந்த 127வது பாடல் அவரு எப்படி அதை புரிய வைக்க முயற்சி எடுக்கிறார் அப்படின்னா, இப்போ வெள்ளம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில பாகுங்கிற ஒரு விஷயத்தையும் பிரித்து பார்க்காதீங்க. அது உருண்டையா இருந்தால் உருண்டை வெள்ளம், அது உருகுனா பாகு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நாம ரூபங்களால் அதை பிரித்து பார்க்குறோம். அதே மாதிரி மலை துளியும் மலை நீரும் ஒன்று தான், ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நாம ரூபத்தினால பிரித்து பார்க்குறோம். துளி துளியாக விழுவுறதுனால அது மலை துளிங்கிறோம், அதுவே கீழே விழுந்து நீரோடையாக ஓடுனா அது மலை நீருங்கிறோம். அப்போ இதெல்லாம் மனதினால ஏற்படுத்தி கொண்ட கற்பிதம் எண்ணம் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அது மாதிரி இறைவனை வந்து நம்ம பல்வாறாக பிரித்து வைத்து கொண்டு அறியாமையில இருக்கின்றோம். இதெல்லாம் மனதனுடைய சேட்டை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க மனது தான் அந்த அறிவாக இருக்கிறதுன்னு தன்னை தெரிஞ்சுக்கணும்னா அது தன்னுடைய பிரிவிலிருந்து விடுபட்டு தன்னுடைய சொரூபத்துக்குள்ள இரண்டற கலக்கணும். நான் தான் அதுன்னு தன்னை உணர்ந்து தன்மயமாகணும். அப்பதான் அந்த அறிவு வந்து அப்படிப்பட்ட பேரறிவினுடைய ஒரு சிறு துளிதான் நான் அப்படின்னு அதுக்கு தெரிய வரும். ஆனா அந்த சிறு துளியிலேயே அதனுடைய பிரகாசம் எப்படி வெளிப்படும், அபரிமிதமாக வெளிப்படும். அப்படி வெளிப்பட்டது தான் சித்தர்களுடைய நூல்களும் ரிஷிகளுடைய உபநிஷதங்களும். சித்தர்கள் எழுதின நூல்களெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா அவ்வளவு அற்புதமான விஷயங்கள் அவங்க சமுதாயத்துக்கு கொடுத்துருக்காங்க. ரிஷிகள் எழுதின உபநிஷதங்கள்லாம் படிச்சீங்கன்னா எவ்வளவு உயர்ந்த விஷயங்கள் இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப இப்படிப்பட்ட மகான்கள் வந்து அவங்களுடைய அறிவுல வெளிப்படுத்திய விஷயங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது, அந்த பேரறிவினுடைய ஒரு சிறு துளி. அப்ப அந்த பேரறிவு நம்ம எதனோடையும் கம்பேர் பண்ணவே முடியாது, ஒப்பிடவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்ட சக்தி அது, அப்படிப்பட்ட ஒரு எல்லையில்லாத அறிவு அது. அது வந்து இந்த உடல்ல பிரகாசிக்கும் போது வெளிப்படக்கூடிய இந்த விஷயமே இந்த அளவுக்கு இருக்குன்னா அது எப்படி இருக்குங்கிறத நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க அப்படிங்கறத தான் அவரு இங்க வலியுறுத்தி சொல்ல வராரு. இப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலையில கூட அது கூட பிரகாசிக்க முடியாம தான் பெரும்பாலான மனிதர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கறது இங்க சுட்டி காட்டுறாரு. ஏன்னா இந்த மனம் வந்து புற விஷயங்களில் போய் நிறைய ஈர்ப்புனால சிக்கிக்கிட்டு விசய சுகங்களில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த பேரறிவின் பிரகாசத்தை முழுமையாக வெளிப்படுத்த முடியாத அறியாமை நிலையில இருக்கின்றது இந்த மனசு அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க அப்படிங்கிறத இங்க மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறாங்க. அதுக்காக பல ஓமானங்களையும் அவங்க எடுத்து சொல்றாங்க நமக்கு. அதான் அந்த சக்கரை ஓமானமும் கொடுத்தாரு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சக்கரை மூட்டையில ஒரு சிறிய எறும்பு அந்த ஒரே ஒரு சக்கரத்துகளை எடுத்து நக்கி பார்த்தா அதனுடைய சுவை அதை எப்படி அனுபவம் ஆக்குமோ அது மாதிரி அந்த பிரம்ம சுகத்தை நம்ம அனுபவம் ஆக்குறது ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறாரு. அது வார்த்தையில சொல்றதுக்கே அருகதை இல்லாத ஒரு சமாச்சாரமா இருக்குது. ஆனா அது எப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்ட சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பிரம்மம் இருக்குது, அதை நம்ம ஏன் அனுபவமாக்க முடியாம இருக்கிறோம் அப்படின்னா, நம்மிடத்துல ஏற்றி வைக்கப்பட்ட அறியாமைகள் தான் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறது தான் இங்க மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறாரு இந்த குருநாதர். அதுதான் இங்க 127வது பாடல அந்த பிரிவினைகளை சுட்டி காட்டுறாரு. வெண்ணையும் நெய்யும் இரு பேர்களும் அறிநினைவில் பிரிவு, அறிவினில் இல்லை அப்படிங்கிறாரு. அறிவுல பிரிவு கிடையாதப்பா, இந்த நினைவுலதான் இந்த பிரிவு வச்சுக்கிட்டு இருக்கோம். வெண்ணெய் நெய் அப்படிங்கிற பிரிவு நம்முடைய ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணத்திலே நினைவிலே வைத்துக் கொண்டிருக்கின்ற பிரிவு அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் செய்யும் நனவினில் இருக்கும் மனதோடு சேரும் சின்மய விஞ்ஞானம். அப்ப இந்த விழிப்புணர்வுக்கு வந்த இந்த விஞ்ஞானமய கோஷம் ஆகிய புத்தி சக்தி என்ன பண்ணுதுன்னா, ஆழ்ந்த உறக்கத்திலே இருக்கக்கூடிய மனோமய கோஷமோ அப்புறம் அந்த ஆனந்தமய கோஷமோ அடைந்த அனுபவத்தை விழிப்புணர்வுல வந்து அனுபவமா சொல்ல முடியுதுன்னா, அதுக்கு காரணம் அது அறிவுக்கு வேறாக இல்லை. அதனால அங்க தூங்கினாலும் அந்த அறியாமையில ஒடுங்கி இருந்தாலும் அந்த இருப்புல இருந்து அது வெளியே போயிட முடியாது, அந்த இருப்போடு தான் அது இருந்துகிட்டு இருக்குது. ஆனா அது வெளியே வந்து விஞ்ஞானமய கோஷத்துல வரும்போது தான் அந்த நனவுல தான் அதுல உணர முடியும், அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட அந்த உணர்வு நிலைக்கு வந்து ஞான சுகம் எனும் உணும் ஆனந்தம். அதாவது அந்த ஆழ்ந்த டீப் ஸ்லீப்ல போகும்போது ஒரு அந்த தன்னுடைய இருப்புல கொஞ்சம் அனுபவமாக்குற அந்த சாம்பிள் இருக்கு பாருங்க, அந்த ஆனந்தம் வந்து இந்த விழிப்பு நிலையிலையும் வரும். ஏன் வரமாட்டேங்குது அப்படின்னா, நம்முடைய மனதனுடைய அறியாமையும் அந்த பிரிவு தான் காரணம் அப்படிங்கிறது நீங்க சுட்டி காட்டிட்டு, அப்போ நீ அந்த ரெண்டு பொருள்களையும் பிரிச்சு பார்க்காம அது எல்லாம் ஒன்று அப்படிங்கிற புரிதலுக்கு வந்துட்டீங்கன்னா அதுவாக தான் இருக்கிற அப்படிங்கிறது தெரிய வருங்கிறது தான் இங்க இந்த 127வது பாடலை சொல்லி முடிக்கிறாரு. மீண்டும் 128வது பாடலையும் பார்க்கணும். ஏன்னா இங்க வந்து நம்ம 130 பாடல் வரைக்கும் இந்த சுகங்களை பற்றி பார்த்துக்கிட்டே வரப்போறோம். இப்போ இன்று நம்ம வந்து 121வது பாடல் தொடங்கி 130வது பாடல் வரைக்கும் பார்க்க போறோம். 10 பாடல்கள்லையும் சுகங்களை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்ப 128வது பாடல்ல, ஒன்றாகிய பிரம்மானந்த சுகம் ஒளிவான் ஏன் வெளி வருவானேன் என்றான். முன் செய்த கருமம் வெளியினில் இழுக்கும் சுளுத்தி விட்டெழுந்தனும் நன்றாயின் சுகமகளான் வெளியிலும் நடவான் மறதியும் பெறமாட்டான் அன்று ஆம் என இருந்து உறங்கும் சிலகணம் அதுவே வாதனை ஆனந்தம் அப்படிங்கிறாரு. இங்க என்ன சொல்றாருன்னா, ஒன்றாகிய பிரம்மானந்த சுகம் ஒளிவான் ஏன் வெளி வருவானேன். இப்போ இங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு லைன்ல சிஷ்யன் வந்து கேள்வி கேட்கலாம். என்ன கேள்வி கேட்கிறான்னா, அந்த ஆழ்ந்த உறக்க நிலையிலே மனம் புத்தி அப்படிங்கிற ரெண்டு விஷயம் ஒன்றாகி அது என்ன பண்ணுதுன்னா, நல்லா டீப் ஸ்லீப்ல போய் தன்னை மறந்து அங்க தூங்கிட்டு இருக்குது. புத்தியும் வேலை செய்யல, மனசு வேலை செய்யல. அப்ப அந்த நேரத்துல அந்த ஆனந்த மயக்கோசம் வேலை செய்யுது. ஏன்னா இங்க வந்து மனம் வந்து மனோமய கோசம், புத்தி வந்து விஞ்ஞானமய கோஷம். இந்த ரெண்டு கோஷங்களும் அங்கே போய் ஒடுங்கிடுது. ஆனால் அங்கே ஒரு ஆனந்தமய கோஷம் ஆக்டிவேட் ஆகுது. அப்போ அந்த இடத்துல அது என்ன ஆகுது, இந்த ரெண்டும் இல்லாததுனால தான் ஆனந்தமய கோஷமே அங்கே ஆக்டிவேட் ஆகுது. மனமும் புத்தியும் எப்போ ஒடுங்குதோ அப்போ ஆனந்தமய கோஷம் ஆக்டிவேட் ஆகிடும். அப்போ அந்த ஆனந்தமய கோஷம் ஆக்டிவேட் ஆன உடனே அந்த இடத்துல நமக்கு ஒரு சுகம் கிடைக்குது, ஆழ்ந்த உறக்க சுகம் கிடைக்குது. ஆனால் அது விழிப்பு நிலையில் இல்லாமல் போவதும் பிறகு உறக்க நிலையில் அது உண்டாவதும் ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். சிஷ்யம் வந்து இந்த கேள்வி எழுப்புறான். அது எப்படிங்க சாமி, இந்த மாதிரி பிரம்மானந்த சுகம் வந்து விழிப்பு நிலையில இல்ல, ஆனா உறக்க நிலையில வந்துடுது. அப்ப அது வருவதும் போவதும் ஏன்? பொதுவா அந்த பிரம்ம சுகம்ங்கிறது வருவதும் போவதுமா இருக்கக்கூடாது இல்ல? பிரம்ம சுகம்னாலே அது வந்து நிலையான சுகம். ஆனா நீங்க சொல்றதை பார்த்தா ஒரு தூக்கத்துல அந்த சுகம் லைட்டா கிடைக்குதுங்கிறீங்க, அப்புறம் விழிப்பு நிலையில அந்த சுகம் இல்லாம போயிடுது. அப்ப இது ஏன் இப்படி நடக்குது, எனக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுங்க அப்படின்னு கேள்வி கேட்கிறான். ஒன்றாகிய பிரம்மானந்த சுகம் ஒளிவான் ஏன் வெளி வருவானேன் கேள்வி கேட்கிறான். அதுக்கு குரு சொல்றாரு, ஒன்றாகிய பிரம்மானந்த சுகம் ஒளிவான் ஏன் வெளி வருவானேன் என்றான். முன் செய்த கர்மம் வெளியினில் இழுக்கும். அப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ஒன்றாகிய பிரம்ம சுகம் வந்து நமக்கு வெளிவராமல் இருக்கிறது காரணம் என்ன, பல ஜென்மங்களாக நம்ம சேர்த்து வைத்த செயல் விளைவுகளால் ஏற்பட்ட பாவ புண்ணியங்களுடைய மூட்டை சம்ஸ்காரங்களாகவும் வாசனைகளாகவும் நம்ம இடத்துல இருக்கின்றது. அந்த சஞ்சீத கர்மாவுடைய அந்த இருப்பை தான் நம்ம தூக்கிட்டு இங்க வந்து பிராரப்த கர்மாவை அனுபவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப அந்த வாசனைகள் என்ன பண்ணுது, சுளுத்தி அவஸ்தையான அந்த ஆழ்ந்த உறக்கத்துல ஒடுங்கி போயிடுது. ஏன் ஒடுங்கிடுது, அங்க மனம் வேலை செய்யாததுனால. ஆழ்ந்த உறக்கத்துல வந்து மனம் இல்லாத காரணத்தினால அந்த வாசனைகள் இல்லாம ஒடுங்கி இருக்கிறதுனால அங்க அந்த சுகம் வெளிப்படுது, ஆனந்தம் வந்து நமக்கு வெளிப்படுது. ஏன்னா அந்த பிரம்மானந்தம் வந்து எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு வஸ்து. ஆனா அது ஏன் நமக்கு அந்த உறக்கத்துல மட்டும் வெளிப்படுதுன்னா, அந்த இடத்துல மனம் இல்லாததுனால அந்த உறக்கத்துல அது வெளிப்பட்டுடுது. ஆனா எப்ப நம்ம விழிப்பு நிலைக்கு வரோமோ அப்ப மனம் வந்து வெளிப்பட ஆரம்பிச்சிடுது. மனம் வெளியே வந்துட்டா நமக்கு என்ன ஆயிடுது, ஆனந்த சுகம் காணாம போயிடுது. ஏன்னா நமக்கு அந்த மனசு வெளியே வந்தாலே என்ன நடக்குது, நமக்கு இருமைகள் வந்துடுது. மனம் புறத்துல வந்துட்டாலே அது என்ன பண்ணுது, இருமைகளை பார்க்க ஆரம்பிச்சு, இது வேறு அது வேறு, நான் வேறு அவன் வேறு அப்படின்னு எல்லாத்தையும் பிரிச்சு பார்க்க ஆரம்பிச்சிருது. உயர்வு தாழ்வு, நன்மை தீமை அப்படின்னு எல்லாமே டுவாலிட்டிக்குள்ள கொண்டு போயிடுது. அப்ப அந்த மாதிரி டுவாலிட்டிக்குள்ள போகக்கூடிய மனசுல அந்த அறிவு பிரகாசிக்காது. ஏன்னா அந்த அறிவு எப்ப பிரகாசிக்கும்னா, அந்த மனம் இருமைகள் கடந்து ஒருமை தன்மைக்குள்ள வரணும். அப்ப நம்ம என்ன பண்றோம், அதுக்கு தான் இந்த ஒருமை தன்மைக்கு மனசை கொண்டு வரதுக்கு இந்த விழிப்பு நிலையிலேயே பல பிராக்டிஸ் எல்லாம் ட்ரை பண்றோம். இப்ப தியானம் பண்றது, அப்புறம் மற்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம கையாளுற மன ஒருமைப்பாட்டுக்கான மந்திர ஜபதபங்கள் பண்றது, இதெல்லாம் நம்ம ஏன் செய்யறோம், ஒரு பிராக்டிஸா பண்ணோம்னா மனசு ஒரு நிலைப்பாட்டுக்கு வரும், அப்ப ஒரு நிலையை நோக்கி அது நகரும், அப்ப நமக்கு அந்த இறை தரிசனம் ஆகும், அல்லது இறைவன் யாருன்னு தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக நம்ம புறத்துல பல்வேறான விசய சுகங்கள்ல ஈடுபடுறோம். ஆனா இதெல்லாம் வந்து மனதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியா தான் போகுமே தவிர, அந்த அறிவை அந்த ஆன்மாவை அந்த மனசு வந்து அடைஞ்சிடுமா அப்படின்னா சாத்தியக்கூறுகள் குறைவு தான். ஏன்னா இங்க வந்து சாஸ்திரம் என்ன தெளிவுபடுத்துதுன்னா, அந்த வாசனையில வந்து திருப்பி திருப்பி மனசு இழுத்துக்கிட்டு போயிடுங்கிறார். கர்ம பலன் தான் இங்க காரணம்னு சொல்லி இந்த பாடல சொல்றாரு பாருங்க. அதாவது பிரம்ம சுகம் ஒளிவான் ஏன் வெளி வருவானேன் என்றால், முன் செய்த கருமம் வெளியனில் இழுக்கும், சுளுத்தி விட்டெழுந்தோனும் நன்றாயின சுகம் அழகலான், வெளியினும் நடவான் மறதியும் பெறமாட்டான். அப்ப இந்த சுளுத்தியை விட்டெழுந்து அந்த வெளியே வந்த அந்த நிலைப்பாடு அவன் அனுபவிக்கணும் அப்படின்னா அவன் என்ன பண்ணணும், அந்த மனதை அந்த அறிவு பரிமாணத்துடைய உயர்நிலைக்கு உயர்த்தணும் அப்படின்னா, அந்த மனதுக்கு உண்டான உண்மைத்தன்மையை அதுக்கு உணர்த்தணும், சுட்டி காட்டணும். அப்ப மட்டும்தான் அது மாறுமே தவிர, நீங்க வேற என்ன பயிற்சிகள் முயற்சிகள் பண்ணாலும் அங்க மாறாது. ஏன்னா அந்த வாசனை சுகம் உங்களை விடாது, மீண்டும் மீண்டும் புறத்துலதான் எடுத்துக்கிட்டு போகும். அது நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அந்த வாசனை சுகம் வெளிப்படாமல் இருக்கிறது காரணம் வந்து அது ஒடுங்கி இருக்கிறதுனால வெளிப்படாமல் இருக்குது. அது விழிப்பு நிலைக்கு வந்த உடனே திருப்பி தன்னுடைய சேட்டையை மனசு வந்து காட்ட ஆரம்பிச்சிருது. அதுதான் வாசனை ஆனந்தம், வாசனை சுகம் அப்படின்னு புரிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதுவே வாதனை ஆனந்தமா, அதாவது விட்டொழுந்தேனும் நன்றாயின சுகமகளான், வெளியிலும் நடவான் மறதியும் பெறமாட்டான், அன்று ஆம் என இருந்து உறங்கும் சிலகணம் அதுவே வாதனை ஆனந்தம். கொஞ்ச நேரம் நம்மளை அறியாம நம்ம நல்லா தூங்குறோம் இல்லையா, ஆழ்ந்த உறக்கத்துல. அப்ப அந்த ஆழ்ந்த உறக்கத்துக்கு போறோம், அப்புறம் விழிப்பு நிலைக்கு வந்துடுறோம். அப்புறம் சிறிது நேரம் நன்றா தூங்கினேன், அந்த ஆனந்தத்தை அனுபவிச்சேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுது. அந்த நிலைப்பாடு நம்மளால வந்து விழிப்பு நிலையில தான் சொல்ல முடியும். அப்ப அந்த விழிப்புணர்வு நம்ம சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அங்க ஏற்கனவே அறிவு பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது வந்து அங்கேயும் இருக்குதுங்கிறதுனாலதான் அது விழிப்புணர்வுல வந்த உடனே சொல்ல முடியுது. அப்ப அது எப்பொழுதும் எங்கும் நிறைந்திருக்கிற அந்த அறிவு இருக்கிறதுனால இந்த மனசு வந்து நான் நல்லா தூங்கினேங்கிறத சொல்ல முடியுது. புத்தி வந்து அந்த இடத்துல விழிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால சொல்ல முடியுது இப்ப விழிப்பு நிலையில. ஆனா இதே விழிப்பு நிலையில வந்து ஏன் இது முழுமையான பிரம்ம அனுபவத்துக்குள்ள வரமாட்டேங்குதுன்னா, அந்த மனதுக்கு புரிதல் இல்லாதனால வரமாட்டேங்குது, இருமைகள்ல சிக்கிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது நம்ம கடந்த பாடல்கள் நிறைய உபமானங்களே பார்த்தோம். இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இந்த வாசனை ஆனந்தம் வாசனை சுகத்தை விட்டு நம்ம விலகணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மனதுக்கு என்ன பயிற்சி கொடுக்கணும், ஒரு பயிற்சி கொடுக்க முடியாது, அதுக்கு புரிதல் தான் கொடுக்கணும். நம்ம மனசுக்கு நம்ம என்ன புரிதல் கொடுக்கணும்னா, அதான் கடந்த பாடல்கள் அவர் என்ன சொன்னாரு, இங்க வந்து விருத்தி ஞானத்தை கொடுக்கணும். விருத்தி ஞானம்னா நீ யார் அப்படின்னு சொல்லி அந்த மனதுக்கு சுட்டி காட்டணும். ஏன்னா மனசுக்கு வந்து நான் யாருன்னு தெரியாம இருக்குது. அப்படி தெரியாத மனசை வந்து நம்ம என்ன பண்றோம், வெளியே வந்து அமைதிப்படுத்த பார்க்குறோம், அதை வந்து ஒரு தியானத்தை உட்கார வச்சு அதை ஒடுக்கிட முடியுமான்னு முயற்சி பண்றோம். அப்புறம் வந்து நம்ம அதுக்கு மந்திர ஜபதங்களை கொடுத்து ஏதாவது ஒரு மந்திரத்தையே உச்சாரணம் பண்ணிட்டே இருந்ததுன்னா அப்படியே ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துடும் அப்படின்னு நினைச்சு முயற்சி பண்றோம். இதெல்லாம் ஒரு தற்காலிக முயற்சி தானே தவிர முழுமையான பலனை கொடுக்குமா அப்படின்னா கொடுக்காது. ஏன்னா இப்ப எப்படி நம்ம ஆழ்ந்த உறக்கத்துல ஒரு விதமான நிம்மதியை அடைஞ்சோம், நல்லா தூங்கி எழுந்தப்பா அப்படின்னு நம்ம விழிப்பு நிலைக்கு வந்த உடனே சொல்ல முடியுது. அது மாதிரி விழிப்பு நிலையில நம்ம என்ன பண்ணுவோம்னா, தியானம் செய்யற வரைக்கும் அமைதியா இருப்போம். அப்புறம் நம்ம வந்து இந்த ஜபதபங்கள் பண்றோம்னா அந்த ஜபத்தை உச்சாடனம் பண்ற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருப்போம், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த நேரத்துல மனசு வந்து அந்த ஒருநிலைப்பாட்டுக்குள்ள வருது. ஆனா அது தற்காலிகமாகத்தான் இருக்கும். எப்படி ஆழ்ந்த உறக்கத்துல தற்காலிகமா ஒடுங்கி இருக்கும்போது நமக்கு ஒரு சுகம் உண்டாகுதோ, அது மாதிரி விழிப்பு நிலையிலையும் அந்த ஆனந்த அனுபவத்தை நம்ம உண்டாக்கி கொள்ள முடியும். அதுக்குண்டான புற காரியங்களை நம்ம செய்யும் போது அது உண்டாகும். ஆனால் அது தற்காலிகமான ஒரு வந்து போகின்ற ஆனந்தமாகத்தான் இருக்குமே தவிர, அந்த நிலையான ஆனந்தமாக அது இருக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்ளணுங்கிறது தான் இந்த பாடல்கள்லாம் அவருங்க வலியுறுத்திட்டு வராங்க. இந்த பாடல்கள் மூலமாகவும் இந்த பாடத்திட்டங்களை நம்ம படித்ததன் மூலமாக நம்ம என்ன ஒரு தெளிவுக்கு வரணும், இந்த மனசுக்கு வந்து புரிதல் தான் இங்க தேவைப்படுது, வேற எந்த பயிற்சியும் முயற்சியோ இந்த மனசுக்கு தேவையில்லை. ஏன்னா இது வந்து அறியாமையில் இருந்துகிட்டு இருக்குது, புற விஷயங்களை ஏத்தி வச்சுக்கிட்டு தன்னை யாருன்னு தெரிஞ்சிக்காம இருக்குது. அப்ப இதுக்கு வந்து நம்ம ஒரு ட்ரைனிங் கொடுக்க வேண்டியது என்ன, நீ யாருன்னு அதுக்கு சுட்டி காட்ட வேண்டியதுதான் ட்ரைனிங். அது எப்படி அந்த ட்ரைனிங் நம்ம கொடுக்குறோம், இந்த மாதிரி பாடத்திட்டங்கள் மூலமா தான் கொடுக்க முடியும். அப்ப வேதம் என்ன சொல்லுது, சாஸ்திரம் வந்து மனம்னா என்ன, புத்தினா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த கோஷங்களை எப்படி கடக்கிறது, அப்ப அந்த மனதனுடைய தன்மை உண்மையிலேயே என்ன, அந்த அறிவு எப்படிப்பட்டது, அது எப்படி மனதுல வந்து பிரகாசிக்குது, அப்படி பிரகாசிக்கும் போது மனது ஏன் வந்து அந்த அறிவை முழுமையாக வெளிப்படுத்த முடியாம தடுமாறுது அப்படின்னு எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஏன் தடுமாறுது மனசு, முழுமையா அறிவை ஏன் வெளிப்படுத்த முடியல, எண்ணங்கள் தான் காரணமா இருக்கு, அறியாமை தான் காரணமா இருக்கு. ஏற்றி வைக்கப்பட்ட புற எண்ணங்கள் என்ன பண்ணுது, அந்த அறிவை வந்து பிரகாசிக்க முடியாம தடை பண்ணுது. எப்படி ஒரு சூரிய பிரகாசத்தை, சுயம் பிரகாசத்தை வந்து மேகங்கள் மறைக்கின்றதோ, அது போல இந்த அறிவு பிரகாசத்தை வெளிப்படுத்த முடியாம இந்த அறியாமைகள் மறைக்கின்றது அப்படிங்கிறத நம்ம நல்லா தெளிவுபடுத்திக்கிட்டோம்னா, இப்ப நம்ம என்ன பண்ணணும், மனிதனுடைய அறியாமைகளை நீக்க வேண்டியது மட்டும்தான் இந்த சாஸ்திரம் செய்ய வேண்டிய வேலை. சாஸ்திரம் தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இப்ப இந்த விருத்தி ஞானம்ங்கிறது புறத்திலிருந்து ஒரு சயின்ஸ் சப்ஜெக்ட் மாதிரியோ ஒரு லாங்குவேஜ் சப்ஜெக்ட் மாதிரியோ திணிக்கிற விஷயம் கிடையாது. அது வந்து நம்ம உள்ள வாங்கி அதை நம்ம அனுபவத்துக்கு கொண்டு வர்றது, அது வெளியிருந்து திணிக்கிற விஷயம். ஒரு அறிவியல் பாடமாகட்டும், ஒரு மொழி சார்ந்த பாடமாக இருக்கட்டும். ஆனா இங்க வந்து இந்த வேதாந்த சாஸ்திரம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, எதையும் நமக்கு திணிக்கிறது இல்லை, நம்முடைய அறியாமைகளை நீக்குகின்றது. அதுதான் இங்க செய்து, அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். வேதம் படிக்கிறதும் வேதாந்த சாஸ்திரத்தை நம்ம படிக்கிறதும் எதுக்காக அப்படின்னா, எதையோ நம்ம படிச்சு மாஸ்டர் ஆகிட போறோம், அதுல கிராஜுவேஷன் வாங்கிட போறோம் அப்படிங்கிற அடிப்படையில படிக்கிறது இல்லை. இது மற்ற புறப்படிப்புகளெல்லாம் அப்படிதான் படிக்கிறோம், கிராஜுவேஷன் வாங்கணும், நம்ம பின்னாடி அதை வச்சு நம்ம ஜீவனம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக படிக்கிறோம். இங்க வந்து இந்த பாடத்திட்டத்தை படிக்கிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அறியாமைகள் எல்லாம் நீங்கி நான் அந்த அறிவாகத்தான் இருக்கிறேன் என்று தன்னுடைய சுய அறிவிலை நம்ம பிரகாசிக்கிறது தான் இங்க நடக்க போகுது. அதைத்தான் இவர் வலியுறுத்திட்டே வராங்க. மீண்டும் 129வது பாடல என்ன சொல்ல போறாருங்கிறதையும் பார்த்துடலாம். அந்த கணம் உடல் அகம் என்று இடர்களில் அலைந்தே சுகந்தனை மறந்தே போம். முந்தை செய்யும் வினை சுகதுக்கம் தரும், மோனம் தரு நடுவடிவே கான். எந்த புருடனும் ஒரு சிந்தையும் அற இருந்தேன் எனல் அனுபவமாகும். இந்தப்படி தனு உதாசீன சுகம் இதுவே நிசம் எனும் ஆனந்தம். அதாவது ஒவ்வொரு ஆனந்தத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வராரு. இங்க நிச ஆனந்தம்னா என்னங்கிறது சொல்றாரு. இப்போ அந்த உறக்கத்திலிருந்து விழிப்பு நிலைக்கு வந்த சில நொடிகளிலேயே நம்ம இடத்துல என்ன உண்டாகுது, வாசனை ஆனந்தம் உண்டாயிடுது. அதாவது நம்முடைய வாசனை இருக்குது இல்லையா, மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சம்ஸ்கார பதிவுகள் இருக்குது, வாசனைகள் இருக்குது, அது வெளிப்பட ஆரம்பிச்சிடுது. அதனால நமக்கு வந்து வாசனை சுகம் வெளிப்பட்டுடுது. அது தொடர்ந்து நீடிக்க முடியாம இந்த விழிப்பு நிலையிலேயே இந்த உடலும் மனமும் என்ன பண்ணுது, புற விருத்திகள்ல மீண்டும் சிக்கிக்குது. அதை தான் ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அது வந்து விசேஷ சுகம். அப்ப அந்த விசேஷ சுகத்துல போய் மாட்டிக்கிது இந்த மனசு. அப்ப அந்த விசேஷ சுகத்துல போய் மாட்டிக்கிட்டு அதுல வந்து என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு புரியாம அதுல அந்த ஈடுபாட்டிலேயே பல விதமான இடர்களை சந்திக்குது. அந்த பிரச்சனையினால என்ன நடக்குது, அந்த ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கக்கூடிய சுகம் போல இந்த புறத்துல வந்து சுகத்தை அனுபவிக்க முடியாம சிக்கிக்குது. அது ஏன் அப்படி சிக்கிக்குதுன்னா, முன் செய்த வினைகள் தான் காரணமாக இருக்கிறது அப்படிங்கிறது அவரு கடந்த பாடலில் நமக்கு தெளிவுபடுத்தினாரு. அப்ப இது போல சுக துக்கங்களை தருகின்ற கர்மங்கள் எல்லாம் நம்முடைய வாசனை காரியமாக வந்தாலும் கூட அதில் ஒரு சில நல்ல வாசனைகளும் வெளிப்படும் இல்லையா. ஏன்னா நம்முடைய சஞ்சீத கர்மாவோட நம்ம எடுத்துட்டு வந்த பிராரப்த மூட்டையில நல்ல வாசனையும் இருக்கும், கெட்ட வாசனையும் இருக்கும். கெட்ட வாசனைகள் படி நம்ம சில கெட்ட செயலை செய்வோம், நல்ல வாசனை படி சில நல்ல செயலை செய்வோம். அப்ப அது மாதிரி நம்ம இடத்துல சுகம் இருக்கும், துக்கம் இருக்கும், விருப்பு இருக்கும், வெறுப்பு இருக்கும் அப்படிங்கிற ரெண்டு இருமைகளும் இருக்குது. அதுல எப்ப நம்ம இந்த மாதிரி சாஸ்திர விசாரங்களை உள்வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோமோ, அப்ப அது எப்படிப்பட்ட வாசனை, நல்ல வாசனையா மாறிடுது இல்லையா. கெட்ட வாசனையும் இருக்கு, நல்ல வாசனை நம்ம கிட்ட இருக்குது. அப்ப நல்ல வாசனையா ஒண்ணு என்ன பண்ணுதுன்னா, தன்னை தெரிஞ்சுக்கலாமே, நான் யாருந்தான் தெரிஞ்சுக்கலாம், இந்த மனசு எப்படிப்பட்டது, இந்த புத்தி எப்படிப்பட்டதுன்னு விசாரம் பண்ணி தான் பாக்கலாமே அப்ப அப்படின்னு ஒரு ஆர்வத்துக்குள்ள வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நடுவுல நிக்க பழகுது பாருங்க. அந்த சுகம் துக்கம், அந்த விருப்பு வெறுப்பு அப்படின்ற இருமைகள் இல்லாம அந்த நிர்விகல்ப நிலையில, மனம் எண்ணங்களற்ற நிலையில, அந்த நடுநிலையில நிற்கும் பாருங்க, அந்த அனுபவம் உண்டாகும். அப்ப அந்த அனுபவம் உண்டாகிற நிலையில வந்து நமக்கு என்ன நடக்குது, தனுன்னா உடல், இங்க இந்த உடல் நான் அப்படிங்கிற அந்த அபிமானமும் நீங்கி, மற்ற உடல்களும் வேற ஒருத்தருடைய உடல் அப்படிங்கிற அந்த பேதமைகளும் நீங்கி, ஏன்னா இருமைகள் நீங்கும் போது இங்க என்ன நடக்குது, எல்லாமே நானாதான் இருக்கிறேங்கிற புரிதல் வருது. அப்ப இங்க எதையுமே நம்ம உதாசீனப்படுத்த முடியாது. அப்ப அந்த உதாசீனங்கள் எல்லாம் மறந்து அந்த எல்லா உடல்களுக்குள்ளும் ஒன்றே ஆகிய அந்த அந்தர்யாமியா, அந்த அறிவா, அந்த உயிரா நான் தான் இருக்கிறேன் அப்படிங்கிறது நமக்கு புரிய வந்துட்டாலே அதுதான் நிஜ சுகம் அப்படிங்கிறார். இந்த இடத்துல நிஜ ஆனந்தம், நிஜ சுகம்ங்கிறது என்னன்னா தன்னிலை அறிந்து தன்மயமாகி தானே எல்லாமாக இருக்கிறேன் அப்படின்னு அந்த புரிதல் வந்துடுது பாத்தீங்களா, அந்த சுகத்துக்கு பேரு நிஜ சுகம் அப்படின்னு இங்க எக்ஸ்பிளைன் பண்றாரு இந்த 129வது பாடல்ல. ஏன்னா ஒவ்வொரு பாடலையும் அவர் தன்னுடைய அந்த ரியாலிட்டிய, அந்த சுகத்தை சொல்லிக்கிட்டே வராரு. அதுதான் இங்க சொல்றாரு பாருங்க, அந்த கணம் உடல் அகம் என்று இடர்களில் அலைந்தே சுகந்தனை மறந்தே போம், முந்தை செய்யும் வினை சுகத்துக்கம் தரும், மோனம் தரும் நடிவடுவே கான், எந்த புருடனும் ஒரு சிந்தையும் அற இருந்தேன் எனல் அனுபவமாகும், இந்த படி தனு உதாசீன சுகம் இதுவே நிஜம் எனும் ஆனந்தம். அப்போ இந்த உடல் நான் அல்ல, அந்த ஆன்மா தான் நான், அந்த அந்தர்யாமியா தான் நான் எல்லா உடம்புக்குள்ளும் இருந்துகிட்டு இருக்கேன், உணர்வு தான் நான் அப்படின்னு ஒரு புரிதல் நமக்குள்ள வந்துடுது பாருங்க, அதுதான் உண்மையான ஆனந்தம் அப்படிங்கிறது இங்க அந்த நிஜ ஆனந்தத்துக்கும் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார் இந்த 129வது பாடல்ல. இப்ப 130வது பாடல பார்த்தோம்னா எட்டு ஆனந்தமும் புரிஞ்சிடும். 130வது பாடல என்னன்னா, நிஜமானது முக்கியமோ குடத்துள்ள நீரன்றே வெளியீரம்தான், வசமா அகங்காரம் மறைந்தால் நிசம் அது படிந்தால் முக்கிய வகையாகும், திசையார் திரிசயம் அறியாதே துயில் செறியாதே உடல் தறி போலே அசையாதே மதி சமமாகிய நிலை அதுதான் முக்கிய ஆனந்தம். இங்க என்ன சொல்றாருன்னா, நிஜ ஆனந்தம் மற்றும் முக்கிய ஆனந்தம் என்பது என்னன்னா, ஒரு குடத்துல வைக்கப்பட்டிருக்கிற நீர் குளிர்ச்சியா இருக்குது, ரொம்ப குளிர்ச்சியான நீர் வந்து ஒரு குடத்துல வைக்கப்பட்டிருக்குது. இப்ப அந்த குளிர்ச்சியான நீர் வைக்கப்பட்ட குடத்தை நீங்க வெளியே தொட்டு பாத்தீங்கன்னா அந்த நீரினுடைய தன்மை வந்து குடத்துலயும் ஏறி அந்த குடமும் சில்லுன்னு இருக்கும், அந்த குடத்தை தொட்டாலே சில்லுன்னு இருக்கும். இப்ப அந்த சில்னஸ் எங்க இருந்து வந்தது, அந்த நீர்னால அந்த குடம் அதை வாங்கிக்கிச்சு, அந்த நீர் கிட்ட இருந்து அந்த சில்னஸை வாங்கி அந்த குடமும் அந்த குளிர்ச்சி தன்மைக்குள்ள வந்துடுது. அந்த மென்மையான நீரினுடைய குளிர்ச்சி வந்து திடமான குடத்துல வந்து தற்காலிகமாக ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா நீரினுடைய தன்மை வேற, இந்த குடத்தினுடைய தன்மை வேற, இது திடமா இருக்குது அது நீர்த்தன்மையில இருக்கு. ஆனா அந்த குளிர்ச்சி வந்து இந்த குடத்துல ஏறி இந்த குடம் வந்து ரொம்ப குளிர்ச்சியா நமக்கு தொட்டு பார்க்கும்போது உணர முடியுது. அதுபோல அந்த மென்மையான ஆத்மாவில் நான் என்ற கர்த்தத்துவ அகங்காரம் இருக்கு இல்லையா, நான் நான்கிற அந்த ஜீவ அகங்காரம் இருக்கு. அந்த ஜீவ அகங்காரம் என்ன பண்ணுதுன்னா ரொம்ப பலமாக இந்த உடல்ல ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி ஏற்றி வைக்கப்பட்டு அந்த ஜீவ அகங்காரம் தான் நமக்கு விருப்பு வெறுப்புகளை உண்டாக்குது. அப்ப நம்ம இங்க வந்து என்ன புரிஞ்சுக்கணும், போன பாடல்ல பார்த்தோம் இல்லையா நிஜ ஆனந்தம், அந்த நிஜ ஆனந்தத்தை நமக்கு தெரியும் போது இங்க நமக்கு என்ன புரிய வருது, அப்போ இந்த ஜீவ அகங்காரத்தினாலதான் இந்த உடம்பு வந்து நான் நான் சொல்லக்கூடிய அறியாமை உண்டாகுது. எப்படி அந்த குளிர்ச்சி நீரை வந்து அந்த குடம் மேல ஏத்திக்கிட்டு தானும் ஜில்லுன்னு இருக்குதோ, அது மாதிரி இந்த ஆன்மாவினுடைய இருப்பு தெரியாம ஜீவ அகங்காரத்தை இந்த உடம்பு ஏத்துக்கிட்டு நான் நான்னு சொல்லிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது சொல்ல வராரு. அதனால அந்த புரிதல் நம்ம கிட்ட இல்லாம போய் இதுதான் நான் அப்படிங்கிற ஒரு அகங்காரத்துல இந்த உடம்பு மனசும் ஆடிக்கிட்டு இருக்குது. ஏன்னா அந்த அறிவினுடைய சைத்தன்யத்தினுடைய அந்த வெளிப்பாட்டை தன்னுடைய உடல் மூலமா வாங்கி வச்சுக்கிட்டு இந்த உடலை நான் நான் கருதிக்குது. எப்படி அந்த குளிர்ச்சியான நீர் குளிர்ச்சி தன்மையை வந்து இந்த குடம் வாங்கிக்கிட்டு குடம் வந்து குளிர்ச்சியா மாறிடுதோ, அது போல இந்த அறிவினுடைய ஆனந்தத்தை அந்த அகங்காரத்தை இந்த உடம்பு வாங்கிக்கிட்டு இந்த மனசு வாங்கிக்கிட்டு நான் தான் அதுன்னு சொல்லிக்கிட்டு தன்னைத்தானே ஏமாத்திக்கிட்டு இருக்குது. அப்ப இது மனது வந்து புரியாம செய்யற பிரச்சனை அப்படின்னு சொல்லி அந்த திடமான உடல் பற்றின் காரணமாக அதை நம்ம விட்டு விடணுங்கிற புரிதல் நமக்கு இந்த பாடங்களை படிக்கும் போது புரிய வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அதையெல்லாம் நம்ம விட்டு விட்டு மனதை வந்து சமநிலையில ஒருமை நிலை கொண்டு வந்து அந்த அமைதி நிலைக்குள்ள, அந்த சாந்தி நிலைக்குள்ள, ஒரு திருப்தி நிலைக்குள்ள நம்ம எப்போ வரமோ அப்போ இந்த உடல் மீது ஏற்றி வைக்கப்பட்ட ஜீவ அகங்காரம் கடந்து போய் அந்த உண்மையான சுகம், அந்த முக்கிய சுகம் நமக்கு வெளிப்பட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு இங்க முக்கிய சுகத்தை எக்ஸ்பிளைன் பண்றாரு. கடந்த 129வது பாடல இது நிஜ சுகத்தை பத்தி சொன்னாரு, இங்க முக்கிய சுகத்தை சொல்றாரு. மொத்தம் வந்து நம்ம எட்டு சுகங்கள் பார்த்தோம், வாசனை சுகம், நிஜ சுகம், முக்கிய சுகம் அப்படின்னு ஒவ்வொரு சுகமா நம்ம பார்த்து எட்டு விதமான சுகங்களை இந்த 130 பாடல் வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கோம். இது எல்லாமே வந்து அந்த சச்சித் ஆனந்தமாகிய அந்த ஆன்மாவுடைய வெளிப்பாட்டுல பிரகாசிக்கக்கூடிய உடல் மூலமாக உண்டாகுகின்ற புறக்கரணங்களும் மனசு இதுல ஈடுபடுறதுனால கிடைக்கக்கூடிய வந்து போகின்ற ஆனந்தங்கள் அப்படிங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த ஆனந்தங்கள் எதுவுமே அந்த பிரம்மானந்தத்துக்கும் அந்த பிரம்மத்துக்கும் கம்பேர் பண்ணவே முடியாது. இதெல்லாம் வந்து நமக்கு இத்தனை விதமான சுகங்கள், விசய சுகம், முக்கிய சுகம், பிரம்ம சுகம் அப்படின்னு எத்தனை சுகங்களை வேணா நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். எட்டு சுகங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எட்டு சுகங்களும் வந்து உண்மையான அந்த ஆன்மாவின் சுகமாக, அந்த அறிவினுடைய சுகமாக, பிரம்மத்தினுடைய சுகமாக நம்ம ஒப்பிட முடியாது. சின்ன சின்ன சுகங்கள் வந்து சந்தோஷத்தை படுத்துது, இதை மனசை தற்காலிகமாக அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த 130 பாடல் வரைக்கும் நமக்கு இன்னைக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு. நம்ம 121 வரைக்கும் நம்ம இன்றைக்கு பார்த்து முடித்திருக்கிறோம். அப்புறம் 131 பாடல இருந்து செவ்வாய்க்கிழமை நம்ம பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போவாரு. இது எல்லாமே ஒரு புரிதலுக்காகத்தான் அவர் சொல்றாரு. ஏன்னா ஒவ்வொரு ஆனந்தத்தையும் நம்ம போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இது ஒரு மாதிரி ஆனந்தம், அது ஒரு மாதிரி ஆனந்தம் அப்படின்றலாம் ஒரு புரிதலுக்காகத்தான் இந்த கிளாஸ்ல வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு அவர். அப்ப அதெல்லாம் நம்ம படிச்சு படிச்சு தெரிஞ்சுக்கும் போது இங்க இருப்பது இறைவன் மட்டும்தான், அந்த இருப்பு மட்டும்தான், அது அறிவாக இருக்கின்றது, சச்சிதானந்தமாக இருக்கிறது, அந்த சத்து சித்து பிரகாசிக்கிறது இந்த உடல் மூலமா பிரகாசிச்சாலும் அது வெளிப்படாம இருப்பதற்கு காரணம் மனதினுடைய அறியாமை தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, அப்ப மனதினுடைய அறியாமைகளை நம்ம நீக்கும் போது அந்த அறிவு பிரகாசிக்க ஆரம்பித்த உடனே நம்முடைய ரியாலிட்டி ஆகிய அந்த ஆனந்தம் தானாகவே வெளிப்பட ஆரம்பித்து விடும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். ஆக இந்த 130 பாடலோட இன்றைய வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்சத்.